الا بالله عليه توكلت واليه انيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي الرميم قل يحييها الذي انشاها اول مره وهو بكل خلق عليم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தடத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் கொடுத்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக. ரப்பே, எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத் நாள் வரை இந்த தீனின் மீதே ஷரியத்தின் மீதே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக ஆக்கித்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களிலிருந்து எவர்கள் காலம் சென்று விட்டார்களோ, இறந்து விட்டார்களோ, யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை உன்னுடைய பொருத்தத்திற்குண்டானவர்களாக ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகிற போது களிமாவுடன் யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல் எங்களுடைய இபாதத்துகளை எல்லாம் முழுமை செய்துவிட்டு உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த நல்லடியார்களில் எங்களையும் சேர்த்தொருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுவனத்தினுடைய ஒரு பூஞ்சோலையின் வாழ்க்கையாக ஆக்கித்தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குரானை பிரியப்பட்டு நாங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோமோ அந்த குரானினுடைய பிரியத்தை கபரிலே யா அல்லாஹ் நீ வெளிப்படுத்துவாயாக. இந்த குரானை ஓதுகிற பாக்கியவான்களில் எங்களையும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானார் அவர்களுடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற அந்த பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தினுடைய வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் ஒழுக்கம் பேணக்கூடியவர்களாகவும் கற்புகளை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இன்றைக்கு உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ, யா அல்லாஹ், எங்கெல்லாம் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ, அதற்கு பின்னால் இருக்கிற யா அல்லாஹ் அந்த கொடிய சக்திகளை யா அல்லாஹ் நீயே அழிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்கள் இஸ்லாத்தை பற்றி புரிந்து கொள்ளுகிற, மனிதர்களுடைய உயிரை பற்றி புரிந்து கொள்ளுகிற, உலகத்தில் நீ படைத்திருக்கிற நோக்கத்தை பற்றி புரிந்து கொள்ளுகிற அந்த நல்ல சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு அமைத்து தருவாயாக. யா அல்லாஹ், இது போன்ற மஜ்லிசுகள் உலகத்தில் எங்கெல்லாம் நடக்கிறதோ அத்துணை மஜ்லிசுகளையும் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நீ பொருந்தி கொண்டு கியாமத்து நாள் வரை அவை தொடர்ந்து நடைபெறுவதற்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குரானினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசீனின் விளக்க உரைகளை இறைவனின் அருளால் நாம் தொடர்படியாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதிலே கடைசி வாரங்களிலே மனிதனுடைய படைப்பை குறித்தும் அல்லாஹு தான் யார் என்கிற அந்த வெளிப்பாடுகளை குறித்தும் மனிதன் அறிந்து கொள்ளுகிற விதமாக அல்லாஹு தாலா சில செய்திகளை நமக்கு விளக்கி தந்தான். அதிலே அல்லாஹுவினுடைய அந்த ஆற்றல்களையும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான், மனிதனுடைய தோற்றத்தின் அசல் என்ன, அவன் எங்கிருந்து உருவாகுகிறான் என்ற அந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித்தந்தான். அதனுடைய ஒரு பகுதியாக கடந்த வாரத்திலே நாம் படிக்கிற போது படித்தோம். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மனிதனை ஏழு பொருட்களிலிருந்து படைத்திருக்கிறான், ஏழு விதமான பொருட்களிலிருந்து படைத்திருக்கிறான். அதற்கு பின்னே அவனுக்கு ஏழு வகையான உணவுகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்கிற செய்தியை அல்லாஹு தாலா தன்னுடைய ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். ஏழு விதமான உணவுகளையும் ஏழு விதமான நிலைகளும் மனிதனுக்கு எப்படி அமைத்து தரப்பட்டன என்பதை குறித்து போன வாரத்திலே சில கருத்துக்களை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தாலா அந்த ஏழு விதமான மனிதனுடைய சூழ்நிலைகளை குறித்து சொல்லுகிற போது அவன் இரத்த கட்டிகளாக, அதே போன்று இரத்த கட்டியாக, சதையாக, எலும்பாக, அதற்கு பின் அவன் பிண்டமாக, அதற்கப்புறம் அவன் வேறொரு உருவாக ஆக்கப்பட்டான் என்கிற செய்தியை அல்லாஹு தாலா நமக்கு சொன்னான். அதனுடைய அடுத்த ரீதியாக அவன் சாப்பிடுகிற உணவை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். மனிதனுக்கு ஏழு வகையான உணவு நிலைகளை நாம் அமைத்து தந்திருக்கிறோம், அவன் அந்த உணவுகளை பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். நம்ம எப்போதும் சுபுகுல அல்லது இஷாவில ஓதப்படுகிற இந்த சூரா, சூரா அபஸ் என்று சொல்லுகிற, அபசவத்தவல்லா என்று சொல்லுகிற அந்த சூராவில அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதன் அவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவுகளை அவன் கொஞ்சம் பார்க்கட்டும். பிளீஸ் சி யுவர் ஃபுட், வாட் யூ ஆர் ஈட் எல்லாம் சொல்றான். நீ உணவு சாப்பிடுகிற அந்த உணவுகளை கொஞ்சம் பார், அது எப்படி இருக்கிறது, அது எங்கிருந்து வந்திருக்கிறது, அதனுடைய நிலைமைகள் என்ன. ஃபல் யந்துரில் இன்சானு இலா தஆமே, எங்கெல்லாம் அல்லாஹ் இந்த வசனத்தை இதை போன்ற செய்திகளை சொல்லுகிறானோ அதெல்லாம் அவனுடைய கவனத்தை, அவனுடைய சிந்தனையை தூண்டுவதற்காக வேண்டி. ஃபல்யந்துர், ஹி மே வி சி, அவன் பார்க்கட்டும், அவன் சிந்திக்கட்டும். இந்த இடத்துல நலர் பார்க்கிறது அப்படின்னு சொன்னா சிந்திக்கட்டும், சும்மா அப்படியே பார்த்துட்டு போறதில்ல, சிந்திக்கட்டும். ஃபல்யந்துர் இல் இன்சானு இலா தஆமி, அன்ன சபபுனல் மா அஸப்ப, அன்ன சபபுனல் மா அஸப்ப, அந்த பூமியின் மீது நாம் மழையை அதிகமாக கொட்டினோம். சபபுனல் மா அஸப்ப, அந்த பூமியின் விதைகளை, வித்துகளை வெளியே வரக்கூடியதாக, அந்த பூமி அதற்கு தயாரான நிலமாக நாம் ஆக்கினோம். ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்ப, உடனே சொல்றான், ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்ப, அதிலே வித்துகளை, விதைகளை, அந்த முளைகளை நாம் முளைக்க செய்தோம். ஹப் ஹப் என்று சொன்னால் நாம் சாப்பிடுகிற விதை பகுதிகளுக்கு சொல்லப்படும் ஹப்ப. வஐனபம் வகப்ப, அதே போன்று ஐநப் என்று சொன்னால் திராட்சைகளை நாம் அதிலிருந்து முளைக்க செய்தோம். வகப்ப, இன்னும் மனிதர்கள் சாப்பிடுகிற பல வகையான புற்களையும் பூண்டுகளையும் நாமே அதிலிருந்து முளைக்க செய்தோம். வஸைதூனம் வநக்ல, அதே போன்று அந்த ஜெய்தூன் பழம், அதையும் அந்த ஜெய்தூனுடைய அதிலிருந்து வருகிற எண்ணெய்களையும், ஜெய்தூன் எண்ணெய் இன்னைக்கு இருக்கு இல்லையா, ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறான்ல, அதனுடைய பழங்கள், குறிப்பாக பைரூத் போன்ற அந்த பகுதிகளில் அந்த ஜெய்தூனுடைய பழம் அருமையா இருக்கும். அது அதனுடைய அந்த உணவுகள், அதை பாடப்படுத்தி வச்சிருப்பான், அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு அருமை. அந்த சைட்ல விளையக்கூடிய அந்த காய்கள், அதிலிருந்து பிழிந்து அந்த சாறுகளை, எண்ணெய்களை எடுக்கிறார்கள். ஓ நஹ்ல, அதே போன்று டேட்ஸ் இருக்கக்கூடிய பேரிச்சங்களையும் நாம், ஓ ஹதாயிக உல்ப, அடர்ந்த தோட்டங்களை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். ஓ ஃபாக்கிஹதம் வ அப்ப, ஃபாக்கிஹத் அப்படின்னு சொன்னால் பல வகைகள், கனி வர்க்கங்களை நாம் அமைத்து தந்தோம். வ அப்ப, இன்னும் கால்நடைகள் சாப்பிடுகிற தீவனங்களையும் நாம் ஏற்படுத்தினோம். நீங்கள் சாப்பிட்றது போக அதிலிருந்து மீதி வருகிற அந்த பொருட்களை கால்நடைகளுக்கு தீனியாக நாம் ஆக்கினோம். மஜாஅல்லக்கும் வலி அன்ஆமிக்கும், இதுதான் உங்களுக்குரிய உணவு, உங்களுடைய கால்நடைகளுக்குரிய உணவு. என்ன அழகா சொன்னான் பாருங்க, மனிதனுடைய இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த உணவுகளை குறித்து அல்லாஹு தஆலா பேசுகிறான். இன்னைக்கு நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்யறாங்க, நோயாளியை பார்க்கும்போது பார்க்க போறாங்க ஒருத்தவங்க, என்ன செய்வோம் நம்ம போகும்போது, ஒன்று ஹார்லிக்ஸ் வாங்கிக்கிறோம், அப்படி இல்லைன்னா ஒரு கிலோ ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டு போறோம். ஏன்னு கேட்டால் இதை சாப்பிட்றா, இதுதான் நோயினுடைய நிவாரணி, சொல்லாம சொல்லி வச்சிருக்கான். இன்னைக்கு நல்லா இருக்கவன்ட்ட போய் பழம் சாப்பிடு அப்படின்னு சொன்னா நான் என்ன நோயாளியா அப்படிங்கிறான். அப்படி ஒரு ஒரு த்ரெட்டு, என்ன ஆப்பிள் வாங்கிட்டு வந்துருக்கீங்க எனக்கு என்ன உடம்பு. இப்ப கொஞ்சம் அதெல்லாம் மாறிடுச்சு, அந்த நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப வந்து இல்ல இல்ல பழ வகைகள்லாம் சாப்பிடணுங்கிற காலம் வந்துருச்சு. ஆனா இயற்கையான அந்த தன்மைகளை அல்லாஹு தஆலா இந்த பழங்களில் தான் வைத்திருக்கிறான். மனிதனுடைய இயற்கையான அந்த போக்கும் அவனுடைய அந்த சூழ்நிலைகளையும் இது போன்று இயற்கையாக கிடைக்கிற செய்திகளில் அல்ல. இதை ஒரு மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னா அவனுடைய மரணம் வரை அவனுக்கு எந்த நோய்களுமே வராது, மரணம் வரை. நம்ம அதனால ஏற்கனவே சொன்னோம், நீங்கள் சாப்பிடுகிற அந்த இடிக்கிற கொட்டைகள் உங்களுக்கு அல்லாஹ்வை உணர்த்தட்டும். உங்களுடைய அந்த காலை உணவுகள் தோசையும் வடையும் இட்லியும் இருக்கிறதே, அது உள்ள இடிக்கும் போது அதனுடைய கொட்டைகளின் வெளிப்பாடு, அது உங்களுக்கு உங்களுடைய ஏகத்துவத்தை இறைவனை உணர்த்துவதாக இருக்கட்டும். அப்ப உணவு அப்படிங்கிறது இதுதான், இதுதான் ஆரோக்கியமான உணவுகள், இயற்கையாக ஒத்துப்போகிற உணவுகள். எந்த பழத்தை ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டாலும் அதிகபட்சமா மூன்றரை மணி நேரத்தில் அது ஜீரணம் ஆயிடும், முடிஞ்சு போச்சு. மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ஜீரணம் ஆயிடும். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய டயாபெட்டிக், இன்றைக்கு இருக்கக்கூடிய கேன்சர், அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் காரணம் இவனாக உற்பத்தி செய்த பொருட்கள். இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தாரு, அதில் அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க, குடல்லிருந்து அந்த நூடுல்ஸ் அதை குடல்லிருந்து அப்படியே டாக்டர் வெளியே எடுக்கிறார், ஃபுல்லாக செமிக்காமல் அப்படியே உள்ளே இருக்கு. ஏன், இவனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இந்த அவர்களுடைய கரங்களால் அவர்கள் செய்கிற சேட்டைகள், சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னென்னலாமோ செய்கிறான். இன்னைக்கு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னே ஒரு பெரிய பயம், முட்டையில் பிளாஸ்டிக் வந்துருச்சுங்கிறான், எதுலையே வந்துருச்சு. ஆனால் இது போன்ற இயற்கை பொருட்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இப்போ இதில் ஒன்று ஒன்றா அல்லாஹ் சொல்கிறான், அதாவது தாது அந்த வித்து பொருட்கள் அந்த கொட்டைகள், அதே போன்று ரெண்டாவதாக உங்களுக்கு நாம் இன பேரு இது திராட்சை பழங்கள், அதே மாதிரி கது புற்பூண்டுகள், ஜெய்தூன் நாலாவது ஜெய்தூன் பழத்தையும் அந்த எண்ணெய்களையும், நகல் டேட்ஸ் ஐந்தாவதாக, ஃபாக்கிஹா ஆறாவதாக, ஃபாக்கிஹத்துன் நீங்கள் உங்களுடைய நீங்கள் சாப்பிடுகிற அந்த அதாவது ஃப்ரூட்ஸ் பழங்களையும் அல்லாஹு தாலா ஆக்கி தந்திருக்கிறான் என்ற இந்த ஆறு நிலைகளை அல்லாஹு தாலா சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், கது அதிலிருந்து வருகிற மிச்ச மீதங்கள் அல்லது இந்த கால்நடைகளுக்கென்று நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்கள் அதையும் அவனே உற்பத்தி செய்கிறான் என்ற அந்த செய்திகளை அல்லாஹு தஆலா இதிலே சொல்லி தருகிறான். அப்போ அந்த இந்த செயின் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவான், ஒன்று ஒன்றும் எதாக மாறுகிறது, ஆடு தாவரங்களை சாப்பிடுகிறது, அப்புறம் ஆட்டை இன்னொன்று சாப்பிடுது, இன்னொன்றுல அந்த ஃபுட்டு செயின் அப்படி அல்லாஹு தஆலா மிக சிறப்பாக அமைத்திருக்கிறான். இந்த செய்தியை குறித்து அல்லாஹு தஆலா மனிதனுடைய அந்த படைப்பை குறித்து சொல்லுகிற போது, இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள், மனிதன் அவனுக்குரிய உணவுகள் எங்கிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அன்றைய தினத்தில் சொல்லும் போது சில கருத்துக்களை சொன்னோம், மனிதனுடைய உருவாக்கம் குறித்து அல்லாஹு தஆலா சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை எப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், فلينظر الانسان مما خلق خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب. இது நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு வசனம். فلينظر الانسان مما خلق, வேகமா மனிதனுடைய ஆன்மீக வளர்ச்சி, மனிதனுடைய வேதம், நபிமார்கள் என்றால் யார், நபியினுடைய மரியாதை என, இப்படிலாம் பேசிட்டு வந்த அல்லாஹ் தவக்கன் என்ன செஞ்சா, நீ யாருன்னு யோசிச்சு பாருன்னா, நீ யார், மனிதன் யார் அப்படின்னு சொல்லிட்டு, அலம் நீங்கள் யோசிக்கவில்லையா, நீங்கள் எப்படி படைக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் யோசிக்கவில்லையா அப்படின்னு கேட்டான். அனைய தினத்தில் நம்ம சொல்லும்போது சொன்னோம், மனிதன் தன்னை உண்மையான தன்னுடைய அடையாளம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு அவன் தன்னுடைய பிறப்பை பார்க்க வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தோம், வேர் இஸ் அவர் ஆரிஜின், நம்முடைய உருவாக்கம் எங்கிருந்து ஆனது. அதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபல் யந்துரில் இன்சானு மிம்ம குலிக், மனிதனுடைய அந்த படைப்பு அவன் எப்படி படைக்கப்படுகிறான் என்பதை அவன் பார்க்கட்டும். ஹுலிக்க மிம்ம இன் தாஃபிக், சாதாரண ஒரு சொட்டு தண்ணீரிலிருந்து அவன் படைக்கப்பட்டவன். அவனுடைய அந்த விலா எலும்புக்கு இடையிலே இருந்து உருவாகக்கூடிய, விலாவுக்கும் இடுப்பெலும்புக்கும் இடையிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு நீர், அந்த நீரிலிருந்து உருவாகக்கூடிய அதிலிருந்து தான் நாம் மனிதனை படைத்திருக்கிறோம். உன்னுடைய படைப்பை பற்றி நீ யோசி. அல்லாஹ் மாறி மாறி நிறைய இடத்துல சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நீ உன்னை பார், நீ உன்னுடைய நிலைமையை பார், நீ எங்கிருந்து வந்தாய். இதை யோசிக்கும் போது மனிதனுடைய எல்லாமே மாறி. இன்னைக்கு ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாரு அல்லது உம்ராக்கு போறாரு, வந்து சொல்றாங்க இதே மாதிரி உம்ராக்கு போறேன் என்ன செய்யறது, உங்க சொந்தக்காரங்கள்ட்ட போய் ஏதாவது நடந்திருந்தா மன்னிப்பு கேட்டுப்போங்க. என்னங்க கொஞ்ச நாளைக்கு வாழ போறோம்? மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம், ஒன்னாவது அந்த சைடு முன்னாடி போகணும், அப்படி இல்லைன்னா பின்னாடி போகணும். ஒன்று தான் பிறப்பை நோக்கி அவன் யோசிக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா மறுமையை குறித்து அவனுடைய கபரை குறித்து யோசிக்கணும். அப்படின்னா இந்த உலகம் ஒன்றும் இல்லாததா தெரியும். கொஞ்ச நாளைக்கு இருக்க போறோம், என்ன சண்டை, என்ன ஒம்பு, என்ன காசு, என்ன இது, சரி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போவோம் சொல்றாங்க இல்லையா. நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குறோம்ல, நமக்கே சில நேரத்தில் மூத்தா போயிரும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா சொந்தத்தையும் கூப்பிடுங்க, அவங்கள்ட்டலாம் யார்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ கேட்டுக்கிறேன், ஏன் அது வாழ்றது வரையும் தெரியலையா அப்படின்னு சொன்னா நல்லா சொல்றான். அதை எப்போதும் சிந்திக்கணுங்களா. இட் இஸ் எ டெய்லி பேசிஸ். இது இந்த வாழ்க்கையை மிக எளிமையாக கடப்பதற்குரிய வழி, ரொம்ப எளிமையாக, இதை ரொம்ப லேசா கடந்து போகக்கூடிய ஒன்று. நாம் மற்றவர்களை போன்று, யூதர்களை போன்றோ, கிறிஸ்தவர்களை போன்றோ இந்த உலகத்தில் 1000 ஆண்டு காலம் வாழணும்னு நான் ஆசைப்பட்டான். எவ்வளவு நாள் நீங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டா 1000 வருஷம் இருக்கணும்னு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் யூதர்களை பற்றி, 1000 ஆண்டு நான் வாழணும். ஏன் வாழணும்? நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அல்லாட்ட போயிட்டா பிடிச்சி நரகத்தில் போட்டுருவான், போவே வேணாம், இங்கே இருக்கணும். அதுக்கு என்ன மெடிசின், என்ன அறிவு, என்ன தேவை, என்ன பொருளாதாரம் எல்லாம். இன்னைக்கு இவ்வளவுக்கு பின்னாடி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருப்பதற்குரிய காரணம், காசு இருந்தா நம்ம வாழ்ந்துடலாம். காசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்ந்துடலாம். ஜமா மாலம் ஃபஅத்தத யஹ்சபு அன்னமா லஹு அக்லதா, 1 கோடி ரூபா இருந்துச்சு, ஐ வில் பி சேஃப். இதை இன்னைக்கு முஸ்லீமும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இது இஸ்லாமியர்களிடத்திலையும் இந்த நோய் பரவிருச்சு. குரான் பேசுகிறது, இது காபிர்களிடத்திலே உள்ள சிந்தனை, இது யகூதிகளிடத்திலே உள்ள சிந்தனை. 1000 வருஷம் வாழணும். அந்த 1000 வருஷம் வாழ்றதுக்கு என்ன தேவை? பொருளாதாரம் தேவை, சேர்த்துக்கணும், மெடிசின் தேவை, கண்டுபிடிக்கணும், நோய்களை தாக்குவதற்கு எதிர்கொள்வதற்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும், அதை அந்த மருந்துகளை பரிசோதிப்பதற்காக வேண்டி இந்தியா போன்ற நாடுகளை தேர்ந்தெடுக்கணும். எலி எங்க இருக்கான், எது வாயில்லா பூச்சி, அவன்கிட்ட அதை கொடுத்து பார்க்கணும், அந்த மருந்தெல்லாம் கொடுத்து சோதிச்சு அவன்லாம் செத்து போனான்னா நம்மளும் இப்படி செத்து போயிருவோம்னா அதை சாப்பிடக்கூடாது. எப்படிலாம் வச்சிருக்கான் பாரு. அடுத்த நாட்டில் பெட்ரோல் இருந்துச்சுன்னா அதை உறிஞ்சி வாழ்றதுக்கு என்ன வழிகளோ அவ்வளோதையும் செய்யணும். அப்ப ஏன் 1000 வருஷம் இருக்கணும்? ஏன் 1000 வருஷம் இருக்கிறதுக்கு பிரியப்படுற? எதுக்கு 1000 வருஷம் பிரியம்? அல்லாஹுவை சந்திப்பதற்கு பிரியம் இல்லை. அங்க போனா உத உழவும் நல்லா தெரியும். அதனாலதான் அல்லாஹ் திரும்ப உடனே கேட்கறான், நீங்க அபுனா உல்லா அப்படின்னு சொல்றீங்களே, நாங்க வந்து அல்லாஹுவினுடைய இறை குழந்தைகள், அபுனா உல்லா, நாங்கள் அல்லாஹுவினுடைய குழந்தைகள், அல்லாஹுவினுடைய படைப்பினங்கள், அவனுக்கு பிரியமானவர்கள் சொல்றீங்களே, அப்படின்னா மௌத்தா போங்கிறான். பத்த மன்ன உல் மௌத்த இன் குந்தும் சாதிகீன், இஃப் யூ ஆர் ட்ரூத் இன் யுவர் ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் ஃபெய்த், உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் மவுத், பத்தமன்ன உல் மவுத், யூ டை. அப்ப நாங்க மௌத்தா போக மாட்டோம். இன்றைக்கு இதே நோய், ஹாதிஹில் அம்ரா கத் தஷர்ரஃபத் ஃபி குலூபில் முஸ்லிமீன், இன்னைக்கு எழுதுறாங்க, இதே நோய் கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே பரவி இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு காலம் வரும் இந்த உம்மத் மிகப்பெரிய அளவிலே இருப்பார்கள், கொஞ்ச நெஞ்சம் இருக்க மாட்டாங்க, பெரிய அளவில் இருப்பாங்க, பெரிய வெள்ளத்திலே வருகிற அந்த நுரைகளை போன்றவர்கள் இருப்பார்கள். ஆனால் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சாப்பாட்டு தட்டின் மீது பாய்வதை போன்று இவர்கள் மீது பாய்வார்கள். ஒருத்தருக்கு சாப்பாடு தட்டை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டா என்ன செய்வார்? நம்ம தட்டு முடிஞ்சு போச்சு, ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எப்படி ஆரம்பம்னா அதே மாதிரி உலகமே சேர்ந்தவர்கள் மீது பாயும். அவர்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் காட்டுவதற்கு சக்தி இல்லை. இன்னைக்கு கேட்கிறாங்கல்ல, இன்னைக்கு நம்மளே கேட்கிறோம்ல, எங்க சிரியால இவ்வளவு அடிக்கிறான், உலகம் முழுக்க துவா செய்யறாங்க, மக்கால துவா செய்யறாங்க, மதீனால துவா செய்யறாங்க, ஒவ்வொரு பள்ளியிலையும் குனூத்தே நாசிலா ஓதப்படுகிறது, சிரியால அடிச்சு முடிக்கல, அதுக்குள்ளாட்டியும் ஸ்ரீலங்காவில் ஆரம்பிச்சுட்டாலே, ஸ்ரீலங்காவில் முடிக்கல அந்த நாட்டில் ஆரம்பிச்சுட்டானே, அடிச்சுக்கிட்டே இருக்கானே, அப்ப நம்மளாம் யாரு? அல்லாஹ் நமக்கு உதவி செய்யலையா? அல்லாஹ் நம்மளை பார்க்கலையா? பெருமானார் அழகாக சொன்னார்கள், உங்களிடத்தில் ஒரு நோய் வந்துவிடும், அந்த நோய்க்கு பேர் வஹன் என்ற நோய். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத். ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத். அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களிடத்திலே எந்த உலக ஆதிக்கம் அவர்களுடைய மனதிலே குடிகொண்டதோ, உங்க மனசுலயும் அது வந்துடும். ஹுப்பு துன்யா, உலகம் வேணும்னு ஆசைப்படும். ஓ கராஹியத்துல் மௌத், மௌத் ஆயிடக்கூடாதுன்னு நீ ஆசைப்படுவ. நான் இருக்கணும், நான் மௌத்தாயிடக்கூடாது, என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒரு முஸ்லீம் எந்த காலத்திலும், சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எப்படி மாற்ற மதத்தவர்கள் மற்றவர்கள் மதுவை பிரியமாக அருந்துகிறார்களோ அதற்கு ஒப்பானது எங்களுக்கு மரணம். அவர்களுக்கு மது எப்படி பிரியமோ எங்களுக்கு மரணம் பிரியம். எங்கே அல்லாஹ்வினுடைய பாதையில்? என்ன இன்னைக்கு எங்களுக்கு எங்களுடைய ரப்பை எங்கள் படைத்தவனை தடையாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான், எங்கள் மரணம் தான், எங்களுடைய மரணம் தான். இஃப் வி டை வி கேன் மீட் அவர் லார்ட், அவர் லவபிள் பிலவர்ட், எங்களுக்கு பிரியமான இறைவனை சந்திப்பதற்கு எங்களுக்கு தடை இந்த பிரிட்ஜ் மட்டும்தான். இது உடஞ்சிருச்சு, அது எப்போ உடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை இல்லை, நான் செத்து போயிருந்தேங்கிற ஆசை இல்லை. நல்லாக இருக்கும் போதே அல்லாஹ்வினுடைய பாதையில், அதுதான் பெருமானார் சொன்னார்கள், உலக ஆசை மேம்பட்டு விடும், மௌத்தை பற்றி உண்டான வெறுப்பு வந்துவிடும். கராகியத்துல் மௌத், மௌத்தாவை வேணாம். அப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் மிக சாதாரணமானவர்களாக உலகத்தார்களுடைய மக்களுடைய மனதிலே அவர்களுடைய எண்ணத்திலே நீங்கள் கணிக்கப்படுவீர்கள், அதே போன்று நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். நிறைய பேர் சொல்றது மாதிரி அதெல்லாம் அந்த அன்னைக்கே ரசூல்லா சொல்லிட்டு போன ஹதீஸ் தான். ரசூல்லா அப்படி ஆகணுங்கிறதுக்கு சொல்லல, நடக்கும் என்ற முன்னறிவிப்புகள். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அன்னைக்கே ரசூல்லா சொல்லிட்டாங்க அதனால அது அப்படித்தான் நடக்கணும். அப்படி நடக்கணும்னு இல்லை, யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். பெருமானார் விட்டு சென்ற அறிவு உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். நாங்க அப்படித்தான் மௌத்தா போவோம் அப்படிங்கிறதுக்கு யாராவது ஒரு டேப்லெட் கொடுப்பாங்களா? அப்படி ஒரு வழிகாட்டுதல் இருக்குமா? இல்ல, நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அது பெருமானாருடைய அல்லாஹ் அறிவித்த அத்தாட்சிகளிலிருந்து ஒரு அத்தாட்சி. அதனால நாங்கெல்லாம் இப்படித்தான் இருப்போம், எப்படியாவது மௌத்தா போயிருவோம் அப்படிங்கறதல்ல. நாம் எப்படி அதிலிருந்து பாதுகாப்பது? உலகாதாயத்தினுடைய அந்த மோகத்தை நம்மளுடைய மனதிலிருந்து விடுவிப்பது எப்படி? அதுதான் இன்னைக்கு நம்ம சொல்லும்போது அந்த ஆன்மீகம்னா என்ன, இஸ்லாமிய ஆன்மீக தளம் என்பது எதை குறித்து பேசுகிறது? அதான் இன்னைக்கு ஒரே வார்த்தையில ஷரியத்தினுடைய படி நடப்பது. ஒருத்தர் கேட்டார், என்ன இவ்வளவு சிம்பிளாக கடந்துட்டீங்கன்னு. அதான் உண்மை. மனம் குறித்தான நிறைய செய்திகளை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி மாறி சொன்னாங்க. எல்லா வகையிலையுமே அது இருக்கு, பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோழி சொல்லுவது, இதெல்லாம் மனதினுடைய கேடுகள், நோய்கள். உடல்ல எப்படி வந்து ஜுரம், சளி, இது போன்று டயாப்டிக், இதே மாதிரி நோய் வருதோ அதே மாதிரி உள்ளத்தின் நோய்கள் மாறி மாறி அல்லாஹு தஆலா சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இதை நீங்க கவனிச்சு ஒவ்வொருத்தருமே அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு வழியை பார்க்கணும். அதை நோக்கி உண்டான நகர்வு, அதை நோக்கி உண்டான பயணம், அந்த பயணத்தில் எவ்வளவு நாள் அப்படிங்கிறது தெரியாது, அது போயிட்டே இருக்கும். நமக்கு வேண்டிய ஆசிரியர்கள் வாழ்க்கையில் வருவார்கள், சொல்லிக் கொடுப்பார்கள், போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு விதமான பயணம், அது தொடர வேண்டிய ஒரு பயணம். அப்ப இப்படி இல்லை, இதுதான் ஒரே முறையில் இப்படித்தான் இருக்கணும், அல்லது அது சம்பந்தமா நமக்கு எதுவுமே சிந்திக்க வேணாங்கன்னு விட்டுறதுக்கும் இல்லை. அப்ப அந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த இதயத்தை குறித்தான சிந்தனையை சிந்திப்பதற்கு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறதே, அவனை பற்றி உண்டான சிந்தனை. உங்களை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹு தாலா அதுல சொல்றான். அவலம் யரல் இன்சானு அன்ன கலக்னஹு மின் நுத்ஃப ஃபஇதா ஹுவ ஹசீமும் முபீன். அல்லாஹு தாலா மனிதனுக்கு நாம் ஒரு துளி நீரிலிருந்து நாம் அவரை படைத்தோம், அந்த மனிதனை. அவலம் யரல் இன்சானு அன்ன கலக்னஹு மின் நுத்ஃப ஃபஇதா ஹுவ ஹசீமும் முபீன். அந்த இரண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த ஹசீம் என்ற வார்த்தைக்கு நிறைய பொருட்களை எழுதி இருக்கிறார்கள். அதுல ஒரு இமாம் எழுதியிருந்த அந்த செய்தி இருக்கிறதே மிக அழகான ஒரு செய்தியாக இருந்தது. ஒரு இமாம் சொல்லும் போது எழுதியிருந்தாங்க, ஹசீம் என்று சொன்னால் வாதிடக்கூடியவன் என்ற அர்த்தம். அல்லாஹ் பேசாம பேசுறவன் சொல்லியிருக்கலாம். What is the difference between an natiq wal hasim? மனிதனுக்கு பேர் அரபியில சொல்லும் போது ஹைவானே நாத்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுகிற மிருகம் யாரு? மனுஷன். மற்றதெல்லாம் பேசாத மிருகங்கள். இது பேசுகிற மிருகம். மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஹி கேன் டாக், அவனால் பேச முடியும். அது அரபியில கிதாபுகளிலே எழுதப்படுகிற செய்தி. அப்ப அதே வார்த்தையை அல்லாஹு தஆலா அவன் பேசுவான் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஏன் இங்க ஹசீம் என்ற ஒரு வார்த்தையை போட்டான்? மாமானா அல் ஹசீம், அந்த அதனுடைய மீனிங் என்ன, அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? உலமாக்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள், பேச்சு அப்படிங்கிறது இருக்கிறது, அது ஒரு மனுஷன் தனக்குத்தானே சொல்லிக்கிறது, ஒருத்தன் தனக்கே பேசிக்கிறது, நான் ஏன் இப்படி இருக்கேன் என்ன ஏது, அவனாக பேசுகிற பேச்சு அவனுக்கு புரிஞ்சாலும் புரியலாம் புரியாமல் இருக்கலாம், ஆனா ஒரு மனுஷன் அடுத்தவன்கிட்ட பேசுறான், அப்படி பேசுகிற பேச்சு இருக்கிறதே அடுத்தவனை புரிய வைக்கிறதுக்கு, முதலாவது இவன் விளங்கணும், அடுத்தது அவனை விளங்க வைக்கணும், அது பெரிய செய்தி. அப்ப அதுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லணும். ஒரு ரெண்டு பேரு, ஒரு பத்து பேர் கல்யாண வீட்டுல இப்படி சேர போட்டு வரிசையா உட்காந்து பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரே அரட்டை, ஒரே கூத்து, ஒரு கல்யாண வீடு நடக்குது, ஒரு பத்து சேர இப்படி வரிசையா போட்டு நான் பேசுறேன், திடீர்னு ஒருத்தர் சொன்னாங்க நீங்க எந்திரிச்சு நின்று ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே பிபி ஏறும், இப்படி கைகள்லாம் ஆடும், என்னங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க, கொஞ்சம் எந்திரிச்சு நின்று பேச, அப்படி பேச முடியாது, இப்படி உட்கார்ந்து அரட்டை அடிக்கணும்னா அடிக்கலாம், ஆனா இப்படி ஒரு இடத்துல நின்று ஒரு பேருக்கு முன்னால அஞ்சு பேருக்கு முன்னால எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நல்ல தெரிஞ்சவருக்கு கூட வார்த்தைகள் வராது, நல்ல தெரிஞ்சவரு கூட வார்த்தைகள் வராது. ஒரு இடையில சமீபமாக படித்த புக்கில் போட்டிருந்துச்சு, நாளாச்சு, ஒரு பெரிய அமெரிக்காவினுடைய ஒரு ஆத்தர் தன்னுடைய இன்னொரு நண்பரை புத்தக வெளியீட்டு விழாக்க அழைச்சாரு, அழைச்சி அவர்கிட்ட சொன்னாரு நீங்க கொஞ்ச நேரம் புத்தகத்தை பத்தி பேசணும், அவர் சொன்னாரு எது வேண்டாலும் சொல்லு கேட்டுக்கிறேன், இங்கே உட்காந்து ஒரு புக்கு கூட எழுதுறேன் ஆனா நமக்கு பேச வராது. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்கல்ல, நமக்கு அப்படிலாம் ஒரு கூட்டத்தை பார்த்துலாம் பேச வராது, இவர் சொன்னாரு நீங்க பேசியே ஆகணும் இன்னைக்கு, அது என்ன அது வராது வராதுன்னு இன்னைக்கு நீங்க பேசுங்க, அவர் முடியாது முடியாதுன்னு மறுத்தார், சில இடத்துல போய் மாட்டிக்கிட்டா அப்படி தானே லாக் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய இடங்கள்ல நடக்கிறது தானே. இடையில ஒரு நண்பரை பார்த்தப்ப சொன்னேன் நிர்பந்தமா பேசுங்கன்னா எந்திரிச்சு போய் சகோதர சகோதரிகளா, அதுக்கு மேல எதுவுமே வரலையா, தண்ணியை கொண்டாங்க கையால ஆடி வேத்து ஊத்தி சரி பரவாயில்ல நீங்க உட்காந்துங்க வராது, அது அது வந்து இட்ஸ் நாட் என்னது ஈஸி திங், அது பழகிட்டு அப்புறமா வர்றது வேற, ஆனா சாதாரணமாக செய்ய முடியாது. அதே மாதிரி அந்த பெரிய ரைட்டர், அவர் ஃபேமஸான ஆள், அவர் போய் எந்திரிச்சு அந்த இதுல நின்னாரு, மீட்டிங்ல நின்னாரு, நின்று சொன்னார் ஐ கன்சீவ், அதுக்கு மேல என்ன பேசுறது தெரியல, திரும்ப ஐ கன்சீவ் அப்படின்னாரு, திரும்ப என்ன சொல்றது தெரியல, மூணாவது ஐ கன்சீவ், ஐ கன்சீவ்னா நான் கருதுகிறேன், நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய கருத்து என்ன என்னன்னா அப்படின்னு மூணு தடவை பேசினார், மூணு தடவைக்கு மேல பார்த்தா ஒண்ணுமே வரல, திரும்பி வந்து உட்காந்துட்டார், திரும்ப அல்லான்னு வந்து இதுக்கு மேல லாயப்படாதுன்னு வந்துட்டார், அசிங்கப்பட முடியாது, இவர் நண்பர் எந்திரிச்சு போனாராம், என்னுடைய நண்பர் மூணு தடவை கருவுற்றார் ஆனா புள்ள மட்டும் பேக்கலன்னார், கன்சீவ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை குழந்தை கேரி பண்றது, கருதுறது ஒரு அர்த்தம், இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, மூணு தடவை கேரி ஆனாரு, குழந்தை உண்டானாரு ஆனா ஒரு தடவை கூட அவர் பெக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துட்டார். அப்ப அந்த எக்ஸ்பிரஷன், மனிதர்களுக்கு மனிதர்கள் பேசுவது அப்படிங்கறதற்கு அது இன்னைக்கு மட்டும் அல்ல, காலா காலம் தொட்டு இது மனிதனால் விரும்பப்பட்ட ஒரு செய்தி. 1990s இந்த போன ஆண்டினுடைய ஆரம்ப பகுதியில் ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் நடந்துச்சு, இடையில ஒரு புத்தகத்தில் படிச்சது, அதுல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து ஒரு 200 பேருக்கு மேற்பட்டவர்கள்ட்ட ஒரு பெரிய கேள்வி லிஸ்ட் கொடுத்து ஒரு இது எடுத்தான், இந்த மனிதர்களுடைய மனோநிலை, அவர்களுடைய மனோபாவம் எதை சுற்றி வருகிறது, எதன் மீது அவர்கள் மாயிலாக சாய்கிறார்கள் என்பதை குறித்து தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட். கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்கும், உங்க பேர் என்ன, உங்க தொழில் என்ன, என்ன சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ஊரு, எது பிடிக்கும் எது பிடிக்காது, இப்படி தான் இருக்கும் கேள்வி. ஆனா அவங்க அதுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்லாப், அந்த நோக்கம், அந்த ஆப்ஜெக்டிவ் அது வேற. அப்ப அதுல எடுத்து அதை ஒரு ஸ்டடி பண்ணி அதை வெளியிட்டாங்க, அதுல அவன் எழுதியிருக்கான் இந்த இப்ப உள்ள 19th போன நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் அதுல அவன் எழுதியிருக்கான், அந்த 200 பேர்களிடத்துல நடத்தப்பட்ட ஆய்வுல இந்த 200 பேர்ல அதிகபட்சமானவர்களுடைய சாய்வு, அவர்களுடைய அந்த ஆசை எதன் மீது இருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் திங், அவர்களுடைய ஆசை ஹெல்த், ஆரோக்கியம் சம்பந்தமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நிறைய அதை வந்து ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணணும், ஃபாலோ பண்றமா இல்லையா, அது ரெண்டாவது பட்சம், சும்மா போட்ட கேட்டு பாருங்களேன் ஏதாவது சளி பிடிச்சிருக்கு ஜுரம் வந்து கடை கணக்கு கணக்கு அடுக்குவாரு, அதை செய்யுங்க இதை செய்யுங்க அதை சாப்பிடுங்க அதை சாப்பிடாங்க. இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு உலகத்துல படிச்ச டாக்டர்கள் கம்மி தான், படிக்காத டாக்டர்கள் நிறைய பேர். அப்படி செய்ய அவர்த்தையா காட்டுறீங்க, அந்த டாக்டர்கிட்ட போகாதீங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க. அப்பா நான் இந்த டாக்டர்கிட்ட போனேன், ஒரே மாத்திரையில எல்லாமே முடிஞ்சு போச்சிருந்தேன். இவர் போனாருன்னா ஒரு இவனையே முடிச்சிருவான். அந்த டாக்டர் ஒரே மாத்திரை தாங்க கொடுத்தாரு, படுத்ததோட முடிஞ்சு போயிட்டாருங்க அம்மா. அப்ப அது அல்ல, ஹெல்த் குறித்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் விற்பனையானதுல ஹெல்த் பத்தி, இந்த சமீபமாக விற்பனையான புத்தகங்கள், ஏதோ ஒரு தேடுதல் மனிதனுக்கு இயற்கையான, அதை தெரிஞ்சுக்கணும், இது தெரிஞ்சுக்கணும், அந்த சாப்பாடு அந்த முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் எல்லாம். ரெண்டாவது அந்த ஆய்வில் அவன் எழுதியிருக்கான், ரெண்டாவது அவர்களுடைய ஆய்வில் அவர்களுக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த பீப்புள், அடுத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அடுத்தவங்கள்ட்ட எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு அந்த தேடுதல் இருக்கா இல்லையா? இன்னைக்கு அந்த தேடுதல் இருக்கா இல்லையா? பக்கத்தில் இருக்கவன்லாம் பத்தி நம்மளை ஈஸியா தெரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து அமெரிக்காவில் உள்ளவன்ட்ட பேசுறான், இங்க உட்காந்துட்டு லண்டன்ல உள்ளவன்ட்ட பேசுறான். முகமே தெரியாதவர்களுடைய முகவரி தான் இன்னைக்கு ஃபேஸ்புக். அவனுடைய பேசே தெரியாது, உண்மையான எரும மாட்டு படத்தை போட்டு வச்சிருப்பான். இவனும் அவன் பார்த்துட்டு ஆ எரும மாடு அழகா இருக்கே அப்படின்னு அவனும் பேச, ஆம்பளையா பொம்பளையா தெரியாது. ஏன்? நேரடியா இருந்தா தெரிஞ்சு போயிடும். அதனால இங்கிருந்து இன்னொருத்தனை தேடி அடுத்த எண்டுக்கு போறான். நடக்குதா இல்லையா? நீ மனுஷனுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய தொழில் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். ஏன்? அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இதே மாதிரி அவன் எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். மனுஷனுடைய அந்த உணர்வுக்கு தீனி போடுகிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வியாபார நுணுக்கம். இன்னைக்கு என்ன வியாபார நுணுக்கம்? அந்த மனுஷனுடைய உணர்வுக்கு எது தீனி போடுமோ அந்த வேலையை செய்யறது. இன்னைக்கு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இத்தனை பேர்கிட்ட, ஒரு வீட்டுல 10 பேர் இருந்தா 15 மொபைல் இருக்கு, 5 மொபைல் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான். இருக்கா இல்லையா? ஒருத்தருக்கு 2 மொபைல், 3 மொபைல், 4 மொபைல், எதுக்கு தெரியாது. அழகா தீனி போடுது இன்னைக்கு அது. ஏன்? அது மனிதனுடைய இயற்கையான தேடுதல், மனிதனுடைய இயற்கையான தேடுதல். அதே மாதிரி இன்னைக்கு பொருள் விற்கணும் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு உனக்கு இது நல்லதுன்னு சொல்லி எப்படியாவது மண்டையில ஏத்தணும். இதை சாப்பிடாம நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பான். உங்க உப்பில் பேஸ்ட் இருக்காங்கண்ணா, சரி உங்க பேஸ்டில் உப்பு இருக்கான்னா, இப்ப உரப்பு இருக்கா, என்னமோ சொல்றான். அது இல்ல, இந்த பேஸ்ட் நீ போடல, நீ மனுஷனே இல்ல, நீ மாடுங்கிறான். உடனே அவன் அந்த நம்மால் அந்த பேஸ்ட் வாங்கிட்டு வந்து போடுறான், உருவாக்குறது. அப்போ ரெண்டாவது சிந்தனை, மனிதர்களோடு பழகுகிற அந்த எண்ணம் இருக்கிறதே 1900 மட்டும் இல்ல, ஆதி காலத்திலிருந்தே இயற்கையான ஒரு தேடுதல். அடுத்தவனை பார்த்தவன பேசணும், அந்த லாங்குவேஜ் புரியுதோ இல்லையோ ஒரு பழக்கம், அவன்கிட்ட என்னமாவது பேசி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மக்காவுக்கு போனா நல்லா அழகா இருக்கும், லாங்குவேஜ் தெரியாம பேசுவாங்க, லாங்குவேஜே தெரியாது, ஆனா அவர்கிட்ட போய் ஏதாவது பேசிக்கிட்டு பாரு. அவரை பார்த்தவொடனே தாளுகள்லாம் அழகா குட்டையா வெள்ள வெள்ளையனு மூக்கு நல்லா பெருசா இருக்காங்கல, பாக்குறதுக்கே நல்லா இருக்கா சேர்த்துப்பாங்க சில பேர். யார் அந்த இந்த சைட்ல இருந்து வர்றவங்கள, மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியன்ஸ், அந்த குட்டையா அழகா வெள்ளையா மூக்கு நல்லா பெருசா வித்தியாசமா இருக்காள் இந்த ஆளுக. துபாயில ஒருத்தர் இருந்தார், பக்கத்து ஃபேமிலி, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாகிஸ்தானிய, இவர் ஒய்ஃபும் அவர் ஒய்ஃபும் போய் பேசணும், அடிக்கடி சொல்றது. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போய் நான் கேட்டேன், உங்க ஒய்ஃபுக்கு உருது தெரியுமா? தெரியாது. அந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. எப்படிரா மணிக்கணக்கில் பேசுறாங்க? ஆனா பேசுறாங்க மணிக்கணக்கில். காலையில இவர் ஆபீஸ் போனதோட அந்த அம்மா அங்க போயிருமா? இவனுக்கு ஒரு சுட்டு போட்டாலும் உருதுல ஒரு வார்த்தை கூட தெரியாது. அந்த அம்மாவுக்கு தமிழே தெரியாது, பயங்கரமா. அதுல பெரிய காமெடி அவர் சொன்னதான், ஊருக்கு வந்த பின்னாடி ரெண்டு பேரும் போன்ல 1/2 மணி நேரம் பேசினாங்களாம். நான் சொன்னேன், நேர்ல பார்த்தாலும் சரிங்களா, ஊருக்கு வந்த பின்னாடி போன் அடிச்சு அந்த அம்மாட்ட இவர் பேசிச்சிருந்தாரு, என்னங்க பேசி உங்க பொண்டாட்டி, ரெண்டு பேரும் சின்ன இருக்க போல். அப்ப அந்த அளவுக்கு அந்த கம்யூனிகேஷன், மனிதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப், அது மனிதனுடைய மிகப்பெரிய தேடுதல். அது அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அதான் ஹசீம். அது அந்த வெளிப்படுத்துகிற முறை இருக்கிறது அல்லவா, தன்னை உணர்ந்து எந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்துகிற அந்த பாங்கு, அதுக்கு பேர் தான் ஹசீம். அது அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான், ஹசீமும் முபீன், அதுவும் தெளிவான முறையில் வெளிப்படுத்துகிற அந்த சிந்தனையை அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு தந்திருக்கிறான். இது போதாதா? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மனிதன் நமக்கே உதாரணம் சொல்லுகிறான். ரெண்டு ஸ்டேஜ் அல்லாஹ் சொல்றான், நமக்கு உதாரணம் சொல்லிவிட்டு அவனை அவனே மறந்து விட்டார். இந்த வரப அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு அரபியில பீட் அப்படின்னு அர்த்தம். வரப என்று சொன்னால் தாக்குவது என்று அர்த்தம், ஒருத்தனை அடிக்கிறது. அது கூட ஃபேமஸாக சொல்லுவாங்க, இலக்கணத்தில் எப்போதும் தரப செய்துன் அம்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி போடுவாங்க. தரப செய்துன் அம்ரன், ஜெயிது அம்ரை அடித்தான். எல்லா கிராமர் புக்லையும் இதுதான் வரும். இடையில ஒரு இமாம் ஒருத்தர் ஒரு இது கிராமர் கிட்ட புக் எழுதியிருந்தார், அதில் சொல்றாரு நான் அந்த பேரை கொஞ்சம் மாத்தி போடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா 30 வருஷமா ஜெயிது அடி வாங்கிக்கிட்டே இருக்கான், அம்ரு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஜெயிது என்ன செய்யறான், யாரு உதாரணம் போட்டாலும் இதான் போட்டிருப்பாங்க, தரப ஜெயிதும் அம்ரன், ஜெயிது அம்ரை அடித்தான். அப்ப இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், ஒருத்தன் அடி வாங்கிட்டே இருக்கான், என்ன கொடுமை. இப்ப மக்கால இருக்கக்கூடிய அந்த குரான் இதுல அந்த இன்னைக்கு குரானுடைய அந்த பிரிண்டிங் ஹவுஸினுடைய தலைவராக இருக்கிற வேலூரை சார்ந்த அப்துல் ரஹீம் சாப், அவர் தான் அந்த கிதாப்ல தன்னுடைய கிதாபினுடைய ப்ரீ பேஸ்ல இது எழுதியிருக்காரு. எத்தனை நாளைக்கு தாண்டா இவன் இவனே அடிப்பா, அதனால கொஞ்சம் மாத்தி அடி வாங்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்தை மாத்தி அழகா அது கொண்டு வந்திருக்காரு. அப்போ வரபலன்னா வரபனா அடித்தான் என்கிற வசனம் முத முதல்ல மதரசால சொல்லி கொடுக்கக்கூடிய வார்த்தை அடி, லரப ஒத அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை. இந்த இடத்துல எந்த அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா, உதாரணம் சொல்லுவது, தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த கருத்தை அல்லது மற்றவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கருத்தை மாற்றுவதற்காக வேண்டி அல்லது உறுதி செய்வதற்காக வேண்டி அதன் மீது ஒரு பொருளை வைப்பது, அதை உறுதிப்படுத்துவது. அதுக்கு தான் வரபுல் மசல் ரொம்ப ஃபேமஸ். வெறும் குரான்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட உதாரணங்களை மட்டும் புக்கு புக்கா வால்யூம் வால்யூமா தொகுத்திருக்காங்க, வால்யூம் வால்யூமா தொகுத்திருக்காங்க. ரெண்டாவது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயற்கையான அந்த டீச்சிங் மெத்தடாலஜி உதாரணம் சொல்லி சொல்லி சொல்லுவாங்க. ரசூல்லா என்னைக்குமே எதையாவது சொல்லணும்னா, இந்த பாருங்க இந்த மரம் இப்படி இருக்கு, இந்த தாலிம் கித்தால் கூட ஒருத்தர் பிடிச்சி அதை ஆட்டுறாரு, அதுல இருந்து இலையெல்லாம் உதிருது, உதிருமா இப்படி ஆட்டினா உதிரும்ல, அதே மாதிரி ஒருத்தர் பாவம் செஞ்சவர் அல்லாட்ட போய் எல்லாம் மன்னிச்சுக்கே அப்படின்னு சொன்னா, இந்த மரத்தை ஆட்டுறது மாதிரி அவர் பாவம்லாம் அது. இது ஒரு உதாரணம். இதே மாதிரி இல்லை, ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் வந்து திருக்குறான்லையும் சொல்றான். அப்ப ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த உதாரணங்கள் மக்களுடைய மனசுல ஈஸியா போய் நிற்கும், மக்களுடைய மனசுல டக்குன்னு எது போய் நிற்கும் அப்படின்னு சொன்னா அதுதான் போய் நிற்கும். மற்றது போய் அவ்வளவு சீக்கிரம் மற்ற மெசேஜ் நிக்கிதா என்னமா தெரியாது, ஆனா உதாரணம் டக்குன்னு போய் பதியும். அதனால அல்லாஹ் சொல்றான், திருக்குறான்ல ஒரு இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், லரபல்லாஹு மசல, அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்ல நாடுகிறான். அது என்னன்னா, ரஜுலன் ஃபீஹி ஷுரகா முத்தஷாகிசூன் வ ரஜுலன் ஸலமன் லிரஜுல் ஹல் யஸ்தவியானி மதல, ஒரு அடிமை இருக்கிறான், அவன் பல பேர்கிட்ட வேலை செய்யறான். ஒரு அடிமை, அடிமையான ஒரு பாய், அவனுடைய எஜமானர்கள் பல பேர், அவனும் ஒரு அடிமை இருக்கிறான், அவனுடைய எஜமானன் ஒருத்தன், இந்த ரெண்டு பேரும் சமம் ஆவார்களா? அழகா அல்லாஹ் கேட்பான், ஒருத்தனுக்கு எஜமா பல பேர், ஒருத்தனுக்கு எஜமா ஒருத்தன், இந்த ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆக முடியுமா? ஏன் முடியாது? பல பேர் வேலை சொல்ற அந்த அடிமை இருக்கிறான, எவன் வேலையை கேட்கறதுன்னே தெரியாது, யார்கிட்ட வேலை செய்யறோன்னே தெரியாது, எவன் போனாலும் திட்டுவான், ஏண்டா செய்யலம்மா எல்லாமே சொல்லுவான். ஆனா அந்த ஒரு அடிமை இருக்கானே, ஒரு ஆளிடத்தில் எஜமானத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு அடிமை இருக்கிறானே, அவன் எஜமானனோடு அவனால இயற்கையாக ஒத்து போக முடியும். ஏன்னா அதனாலதான் ஆபீஸ்ல சொல்லும் போது சொல்லுவாங்க, எந்த ஆபீஸ்ல நீங்க வேலைக்கு போய் சேர்ந்த உடனே முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, ரிப்போர்ட்டிங் டு நான் யார்கிட்ட பதில் சொல்லணும்? ஒரு ஆளுக்கு கீழே நம்ம வேலை செஞ்சோம்னா உருப்படியா செய்ய முடியும், இவங்கள்ட்ட நீங்க பதில் சொல்லணும்னா எவன்டையும் பதில் சொல்ல முடியாது. இது இன்னைக்கு கம்பெனியினுடைய தீரம். அப்படி சில பேரும் வந்து மாட்டுவான், பல பேர்கிட்ட பதில் சொல்ற மாதிரி ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னு சொன்னா நாமும் வேலை செய்ய முடியாது, அவங்களும் வேலை செய்ய முடியாது, அவ்வளவு பெரிய சிரமம் ஆயிருக்கும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹல் யஸ்தவியானி மசலா, ஆர் தே ஈக்குவல் சொல்லிட்டு சொன்னா, இதே மாதிரிதான் ஒருத்தன் அல்லாஹுக்கு இணை வைப்பவர்களை கொண்டும் அல்லாஹுவை வணங்குவதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அப்ப ஒரு முஷ்ரிக் இந்த கோயில் அந்த கோயில் அந்த கோயில் இந்த எத்தனை தெய்வங்கள் உலகத்தில் எவைகளை அவர்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? ஆனா அல்லாஹ் ஒருவனை இறைவன் என்று ஏற்றவர்கள் அவன் சொன்ன வழியில போய்கிட்டே இருப்பான். இந்த ரெண்டுக்கும் ஈடாக முடியுமா? என்ன அற்புதமான உதாரணத்தை அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மனுஷன்கிட்ட உள்ள ஒரு பெரிய பலம் அல்லது பலவீனம், மனுஷனுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம் ஒரு பெரிய பலவீனம் மறதி. மறதி பெரிய பலம் இன்றைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா பெரிய பலமும் பெரிய பலவீனமும் மறதி தான். கடைசி நேரத்தில் தேர்தல் அன்னைக்கு நம்ம என்ன வந்து சொன்னோமோ அது புற ஞாபகமா இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே மறந்து போயிடும். எழுதுறானா இல்லையா? மனிதனுடைய மறதி தான் இன்றைக்கு மிகப்பெரிய பலம் அரசியல்வாதிகளுக்கு. அவனுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும். நம்ம நிறைய பேர் அல்லாஹ் இந்த மறதியை படைத்திருப்பதால் தான் நம் வாழ்க்கையில நம்மளால செயல்படவே முடியுது. அத்தா மூத்தா போனாங்க, அம்மா மூத்தா போனாங்க, மனைவி மூத்தா போனாங்க, ஒருத்தர் அதே நினைச்சிட்டு இருக்கார். எப்போதும் அந்த உடலை அவரால் வாழவே முடியாது, வாழவே முடியாது. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் அவனுடைய மனசுல நின்றுகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணமே மனிதனுக்கு இருக்காது. அப்ப மனதி அந்த இடத்துல மறதி இருக்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ராங். இன்னும் சில பகுதிகள் இருக்கிறது, அந்த பக்கத்துல மறதி இருக்கிறதே அது பெரிய வீக், அது பெரிய வீக். அது என்ன? இந்த இடத்துல எல்லாம் அழகா சொல்றான், அடுத்தவனுக்கெல்லாம் உதாரணத்தை சொல்லுகிறான் ஆனால் தன்னிலையை மறந்து போனான். அல்லாஹ் குர்ஆன்ல வேற ஒரு ஆயத்துல சொல்லுவான், என்ன அநியாயம், நீங்கள் அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறீர்கள் ஆனால் உங்களுடைய நஃப்ஸை நீங்க மறந்துட்டீங்களே. அப்படிப்பட்டவர்களை எனக்கு பிடிக்காது அல்லாஹ் சொல்லுவான். அடுத்தவர்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி முயற்சி செய்து விட்டு தன்னை தானே மறந்து விட்ட ஒரு கூட்டம். அப்ப என்னன்னு சொன்னா, யூ ஃபாலோ யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், உங்களை நீங்கள் முதலில் சரிபடுத்துங்கள், சரிபடுத்தி கொண்டே அடுத்தவர்களுக்கும் சேர்த்து சொல்லுங்கள். அப்ப அந்த வார்த்தை தான் உலகத்தில் எஃபெக்டிவ். சும்மா எல்லாரும் சொல்றாங்கிறதுக்காக வேண்டி அவரும் பேசுறார் இவரும் பேசுறார், ஆனா செயல்ல இல்ல. ஒரு நாளைக்கு வெளிப்பட்டுரும், என்னைக்கு இல்ல, ஒரு நாளைக்கு அது தூரமாக ஆக்கப்படும், மனிதர்களை விட்டு வெறுப்பை ஏற்படுத்தி விடும். அப்ப நசிய ஹல்கா, தன்னைத்தானே மறந்தான், அடுத்தவனுக்கு உதாரணம் சொல்லிவிட்டு தன்னைத்தானே மறந்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சைக்காலஜி யுகம், உளவியல் சார்ந்த யுகத்துல இதை ஒரு பெரிய மருந்தாக பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சைக்காலஜி வேர்ல்டுல இந்த மறதி இருக்கிறதே அது ஒரு பெரிய மருந்து. என்ன மருந்து? இடையில ஒரு புத்தகம் படிச்சேன், அதில் எழுதியிருந்தார் ஒரு மேற்கத்திய நாட்டில் ஒரு அப்பா அம்மாவும் நடந்த செய்தி. அப்பா அம்மாவும் வெளியே போறாங்க பர்ச்சேஸுக்காக வேண்டி, புள்ள ஸ்கூலுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா, அங்கே போனோடனே ஃப்ரெண்டு அங்கே இல்லை, திரும்ப வந்து பார்த்தா வீடு பூட்டிருக்கு, லாக் ஆகிருக்கு வெளியே. அந்த பிள்ளை என்ன செய்யுது, ஏறி குதிச்சு உள்ளே போய் இன்னொரு சாவி வச்சுருந்த திறந்துட்டு உள்ளே போயிடுச்சு வீட்டுக்குள்ளே போயிட்டு. அப்போ திடீர்னு ஒரு எண்ணம் வருது, அப்பா அம்மாவும் வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நடந்தது மேற்கத்திய வேர்ல்டில் ஒரு நடந்த நிகழ்ச்சி. உள்ளே போய் அது பூட்டிக்கிட்டு என்ன செய்யுது, அப்பா அம்மா வந்தால் சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கார் வந்துருச்சு. இந்த அம்மா இந்த பிள்ளை என்ன செய்யுது, ஓடி போய் பெட்ரூம்குள்ளே ஒரு இதில் ஒளிஞ்சு உள்ளே போய் கதவை சாத்திட்டு நின்றுக்குது. அப்பா அம்மா வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அப்பா வந்து காரை விட்டார், பார்த்தா வீட்டில் உள்ளே வந்த உடனே வீடு கொஞ்சம் மாறி இருக்கு, அன்டிசைனாக இருக்குது. எப்படி வச்சுட்டு போனோமோ பொருட்கள் அப்படி இல்லை, நமக்கே தெரியும்ல. வீட்டுக்குள்ளே வந்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எலி வந்துச்சா என்ன வந்துச்சு, ஏன் ஒரு மாதிரி கசகசன்ட்டு இருக்குது வீடு. இவங்க வந்தோடனே பேரண்ட் பார்க்குறாங்க ஒரு மாதிரி எல்லா பொருளும் அன்னாடராக இருக்குது. உடனே இவங்க அப்பா அந்த நாடுகள்லாம் பொதுவாக அப்படி அலர்ட் ஆகிட்டார், அப்போ யாரும் வந்திருக்காங்க பொருட்கள் அப்படின்னு டக்குன்னு துப்பாக்கி எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு இப்படி வீட்டுக்குள்ளே ஓடிடமா போகிறார், யார் இருக்காங்களா என்ன எதுன்னு பார்ப்போம். அப்போ பெட்ரூமுக்குள்ளே போகும்போது அந்த பிள்ளை சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி டபக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியே வருது. அந்த அப்பா அந்த பிள்ளையை பார்க்குறார், பார்க்க பார்க்கவே சுட்டார். தான் பிள்ளைன்னு தெரியுது, தான் சுடுறோன்னு தெரியுது, சுட்டுட்டார். அந்த பிள்ளை அந்த இடத்துல இறந்து போச்சு. இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதாக வந்த ஒரு தகவல், ஒரு செய்தி, ஒரு எல்லா பேப்பர்லையும் இஷ்யூ ஆகி பயங்கர இஷ்யூ ஆச்சு. எப்படி ஒரு நிமிஷம் தான் புள்ள அதுதான் தெரிஞ்சு அந்த மனிதனால சுட முடியுது, அவன் வேணா அப்படின்னாலும் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவனுடைய மூளையில என்ன நடக்கல என்ன முடியல அப்படின்னு சொன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அந்த அந்த கடைசி நேரத்தில் அந்த நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி இருக்குல்லவா, அதை கண்ட்ரோல் அதுதான், அது மாதிரிதான் ஆக்சிடென்ட், அதே மாதிரிதான் சில செய்திகள், சில விஷயத்துல அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு அது அவனே எழுதுறான் கீழே. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் கடுமையா கோவம் வருது, ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே தாமதிச்சுனா அது முடிஞ்சிருங்கிறான், அந்த வேவ்லன்ட் அப்படியே இறங்கிடும். ஒருத்தனை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அல்லது கடுமையா திட்டணும்னு முடிவு பண்ண உடனே அந்த கோபம் அப்படியே நிக்குது. ஒரு ஒரு செகண்ட் தலையை இப்படி திருப்புனா அல்லது வேற ஏதாவது ஒரு செயலை செஞ்சா அப்படின்னு சொன்னா அந்த மூளையிலிருந்து அந்த செய்தி வந்து மறக்கடிக்கப்பட்டுரும், உடனே இன்சானுக்கு போயிடும். அடுத்து அவ்வளவு வேகமா அதை செய்ய முடியாது, அதே போர்சபுளா இருக்கும்போது. அதனாலதான் அந்த செய்தியை தான் பெருமானார் அதை மேற்கோள் காட்டி ஒருத்தர் எழுதியிருந்தார் ஒரு கட்டுரை. இதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னைக்கு தான் வந்து சைக்காலஜி உளவியல் இந்த துறைகளை கண்டுபிடிச்சாங்க, ஆனாலும் இந்த வேர்டுகளை இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த தொழில்நுட்ப வார்த்தைகளை டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. பெருமானார் காலத்துல இது ஒண்ணும் கிடையாது. பெருமானார் காலத்துல உளவியல் என்ற ஒரு தனியான துறை இல்ல, சைக்காலஜி அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் போன வாரம் நான் சொன்னது மாதிரி தெர் இஸ் வந்து நோ தஸ்கியா, தஸ்கியா தசவுஃப் அப்படிங்கக்கூடிய தனி பெயர் கொண்டதே இல்லை. ஒரு கிதாபில் ஒரு இமாம் எழுதும் போது மிக அழகாக ஒரு செய்தி எழுதியிருந்தார், நினைச்சேன் ஆரம்ப காலத்தில், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் பெருமானார் வார்த்தெடுத்த அந்த சமூகத்தில் தசவுஃப் என்பது தஸ்கியா என்பது அது ஒரு தனி பெயராக இல்லை, அது எல்லாம் கலந்த ஒண்ணா இருந்துச்சு. ல முசம்மல அதுக்கு தனி பெயர் குறித்து இதுதாங்க தசவுஃப், இந்த பாடம் இப்படிலாம் படிக்கணுங்க, இதுதாங்க தஸ்கியா அப்படின்னு சொல்லப்படல. ரெண்டோடு ஒன்றாக கலந்த பொருள் இஸ்லாம் அப்படின்னால இதெல்லாம் இருக்கும். ஆனா காலத்தின் கொடுமை அவர் எழுதுறாரு ஃபஸ்பஹல் யௌம இஸ்ம, ஆனா இன்னைக்கு இன்றைக்கு தஸ்கி அப்படிங்கிறது இட் ஹாஸ் எ பேனர், இட் ஹாஸ் எ பேனர், இன்னைக்கு அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆனால் அந்த அடையாள பொருள் மட்டும் இல்லை, எது சஹாபாக்கள் காலத்தில் ரூஹோடு இருந்ததோ அந்த ரூஹ் இதுக்குள்ள இல்லை, ஆனா அடையாளம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு போர்டு போட்டுக்கிறாங்க, நாங்க இவரை சார்ந்தவர், நாங்க இவரை சார்ந்தவர், நாங்க அப்படி செய்யறோம், நாங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனால் அதுல கிடைச்ச அந்த நெட் ஒர்த், அதனுடைய அதுல சஹாபாக்களுடைய காலத்துல கிடைச்ச அந்த ரிசல்ட் இன்னைக்கு இருக்கனா இல்ல. பெருமானார் அழகா சொல்லும் போது ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அந்த ஹதீஸினுடைய தொடர்ல வருது. பெருமானார் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, யூஷக்கு மனிதர்களிடத்திலே கூடிய விரைவில் ஒரு காலம் வரும், لا يبقى من الاسلام الا اسمه ولا يبقى من القران الا رسمه ومساجدهم عامره وهي خراب من الهدى. ஹதீஸ்ல பெருமானார் சொன்னது, மனிதர்களிடத்திலே முஸ்லிம்களே உங்களிடத்தில் ஒரு காலம் வரும், لا يبقى من الاسلام الا اسمه, இஸ்லாம் என்ற பேனர்ல பேனர் மட்டும் இருக்கு, வேற எதுவும் இருக்காது. இஸ்லாம் அப்படிங்கறது அடையாளத்துல என்ன இருக்கும், அடையாளம் மட்டும் இருக்கும், பேனர் இருக்கும் பெருசா, நல்ல தாடிகள் நல்ல தொப்பிகள் இருந்து பார்த்தா பயங்கரமாயே குரான் ஏ ஹதீஸ் மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பான், பேனர் மட்டும் இருக்கும், உள்ள உள்ள பொருள் இருக்காது, அதனுடைய செய்தி என்னவோ அது இருக்கிறது. வெறும் பேனரை வச்சு என்ன செய்ய, வெறும் பேனரை வச்சு என்ன செய்ய, லா யபுகா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்மு. அதே மாதிரி குரான்ல அதை நீட்டி ஓதுறது, நெளிச்சு ஓதுறது, அதை இழுத்து ஓதுறது, ஏழுக்கிறாத்துல சபுவக்கிறாத்துல பயங்கரமாக கவனம் செய்யப்படும். அந்த குரானினுடைய அசல் தாலீம், அந்த குரானினுடைய அந்த அந்த அதனுடைய என்னது நீடி, அந்த பொருள் சுத்தமா இருக்காது, எதுவுமே ரிசல்ட் ஓரியன்டா இருக்காது. குரானினுடைய அடுத்த பக்கம் இருக்காது, வார்த்தைகளை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருப்பான். பெருமானார் சொன்னார்கள் கடைசியா, மஸ்ஜிதுகள் பெருசா இருக்கும், எல்லா பள்ளிகளும் ஏசி போடப்பட்டிருக்கும், அலங்காரங்கள் பிடிக்கப்பட்டிருக்கும், அதனுடைய ஆடைகள் அந்த மஸ்ஜிதுகள் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இது அந்த கர்டைன்ஸ் அந்த துணி இருக்கிறதே அதெல்லாம் கியாமத்துக்கு அடையாளம் சொல்லிட்டு. இதுல பெருமானார் சொல்றாங்க மஸாஜிதுஹும் ஆமிரா, பல கோடி ரூபாய்களில் பல கற்களில் அப்படி பள்ளிவாசல மின்னு கட்டி, வஹிய ஹராபும் மினல் ஹுதா, வஹிய ஹராபும் மினல் ஹுதா, நேர்வழிக்கும் அந்த இடங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத நிலையிலே இருக்கும், நல்ல கட்டி பூட்டி வச்சிருப்பான். சில இடங்கள்ல போகும்போது பாக்குறோம்ல, நல்ல இங்க பள்ளியாசில இருக்கான்னு எங்கேயாவது காரை வேகமா ஓடிட்டு போய் அங்கிட்டு எல்லாம் திரும்பி போய் தொழுதுலாம் அப்படின்னு பள்ளி பூட்டி இருக்கும், என்னங்கன்னா தொழுக நேரத்தில் திறப்பாங்க. அந்த பள்ளிவாசலுடைய நோக்கம் என்ன, அந்த ஒரு கோடி ரூபா போட்டு கட்டி அந்த இமாமும் மூணு பேரும் சேர்ந்து நின்று தொழுகிறதுக்கு அந்த பள்ளி. இன்னைக்கு பல கோடிகள் அதுல பெருமை பேசப்படுகிறது. அப்போ இது வல்ல இஸ்லாம் அப்படின்னாங்க. வெறும் பெயர் பலகை மட்டும் இஸ்லாம் அல்ல. ஒருத்தட்ட இது இல்ல இது இல்ல அல்லாஹ்வினுடைய பிரச்சனை. முழு இஸ்லாமைஸ்டா இருக்காது அவர். உள்ளத்தால் முழுக்க முழுக்க ஒரு முஸ்லிம் முழு இஸ்லாமியனாக இருக்கிறார். ஒருத்தட்ட குரானுக்கு அவ்வளவு அழகா ஓத தெரியாது, அல்லது ஓதுறார் அல்லது பண்றார், அந்த குரானை முழுசா உள்வாங்கன்னு நினைக்கிறார். அது அப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறார். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்த்தது. சஹாபாக்கள் அதைத்தான் செஞ்சாங்க. அப்போ அந்த செய்தியை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார். وضرب لنا مثلا ونسي خلقا. அப்ப மரதி அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய் நிவாரணியாக இருக்கிறது. இதை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். ஏதாவது ஒரு சிக்கலான ஒரு நிலையில இருக்கும் போது, கோபப்படுகிற போது, அல்லது தாறுமாறாக நீங்கள் ஏதாவது முடிவு பண்ண நினைச்சா ஒரு நிமிஷம் சும்மா அப்படியே உட்காந்துக்கு, ஒரு ரெண்டு செகண்ட். பெருமானார் சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, நாயம் சொல்லா அலி செல்லம் அவர்கள் அன்றைய தினத்திலே சொல்லி கொடுத்தாங்க ரிவர்ஸ் டெக்னாலஜி. கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நின்னா உட்காந்துடும். அதுக்கு ரிவர்ஸ் சைக்காலஜின்னு இன்னைக்கு சொல்றான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் சொன்னது கோபம் வந்துச்சு நின்னா உட்காந்துடும். உட்காந்துருக்கும் போது கோபம் வந்துச்சு படுத்துக்குங்க, அல்லாஹ்னு கீழே இறங்கி தபக்குன்னு படுத்துருங்க, அந்த கோபம் போயிடும். எப்ப அந்த போர்சபுல்லா வெளிப்படும் இது ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அதை சொல்றான், உங்களுடைய சிந்தனையில ஒரு கணம் நீங்கள் எந்திரிச்சு மாறி இப்படி உட்காரும் போது அதே கோப நிலை அடுத்து இருக்காது, மாறிடுவோம். அப்ப அந்த டெக்னாலஜியை, அந்த செய்தியை நாயகத்துல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் அன்னைக்கே சொல்லி கொடுத்தான். ரெண்டாவது சொன்னாங்க, ஷைத்தானுடைய அம்புகளில், ஷைத்தானுடைய தூண்டுதல்களிலிருந்து ஒரு தூண்டுதல் அது கோபம். நீ உடனே ஒது செஞ்சிருங்க, கோபம் வந்துச்சுன்னா எந்திரிச்சு போய் அல்லான்னு ஒது செஞ்சுட்டு வந்து பேசாம உட்காந்துங்க, அது எல்லாத்தையும் கூல் பண்ணிடும் நாங்க, கூல் டவுன். அதாவது மிக சாதாரணமான நிலையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்தி அது. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், உதாரணத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். வதரபலன மசலன் வனசிய கல்கா, தன்னைத்தானே மறந்து விட்டான். மனிதன் நிறைய நேரத்தில் இப்படித்தான் செயல்படுவான், அடுத்தவர்களுக்கு சொல்லிவிட்டு தன்னைத்தானே மறந்து விடுவான். இந்த நிலை இருக்கிறது, இது ஒரு மோசமான நிலை என்று அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறார். வேற இடங்கள்ல அது பயனுள்ளதாக இருந்தாலும் இந்த இடத்துல அல்லாஹுக்கு உதாரணம் சொல்லிவிட்டு தன்னை மறந்தான். வனசிய கல்கா பலதுபட்ட இந்த எலும்புகளை யார் உயிர்ப்பிப்பார்கள் என்று அவன் கேட்கிறான். அந்த எலும்புகளோ அரித்து போன பின்னால் இந்த எலும்புகளை உயிர்ப்பிப்பவர்கள் எவர்கள் என்று கேட்கிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், எவன் ஒருவன் முதல் முதலாக இதை உண்டாக்கினானோ அவன்தான், ஒன்ன முத முதல்ல எவன் உண்டாக்கினானோ அவன்தான் அதை மீண்டும் உயிர்ப்பிப்பான். அலீம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை பற்றியும் மிக நன்றாக அறிந்தவன் உங்களை படைத்த உங்களுடைய ரப்புல் ஆலமீன் என்ற செய்தியை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிறான். ஒரு ஆயத்துல சொல்லும் போது அல்லாஹு தாலா இதனுடைய விரிவாக சொல்லுகிறான். பொதுவா மனிதனுக்கு மனிதனுடைய இயற்கையான சிந்தனை என்னன்னா, இருக்கிற ஒரு பொருளை அதே மாதிரி உருவாக்குறது அப்படிங்கிறது ஈஸி. இருக்கிறது ஒரு பொருள் இருக்கு, அதே மாதிரி இன்னொன்று காப்பி, அது ரொம்ப ஈஸி. ஒன்று இல்லாததை ஒன்று புதுசா வடிவமைக்கணும் அப்படிங்கிறது அது கஷ்டம். இருக்கிற பொருளை அப்படி உருவாக்குறது. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல கேட்கிறான், இருக்கிற பொருள் தானே, மனிதன் இருந்து போனவன் தானே, உலகத்தில் வாழ்ந்துட்டான், இருந்துட்டான், அவன் பேசிட்டான், அவனை பார்த்துட்டீங்க, இவனை மீண்டும் உருவாக்குறதுல என்ன கஷ்டம்னு என்ன யோசிக்கிறீங்க? அவன் இல்லாத நிலை அப்பமே அவன் உருவாக்குனானே. நீ உலகத்தில் இருப்பதற்கு முன்னால் உனக்கு தோற்றம் கிடையாது, உனக்கு பார்வை கிடையாது, உனக்கு கேள்வி கிடையாது, உனக்கு பேச்சு கிடையாது, உனக்கு பேச்சு கிடையாது. அந்த நிலையிலிருந்து உன்னை எல்லா நிலையிலும் நன்றாக படைத்த அல்லாஹ் மீண்டும் கொண்டு வர மாட்டாங்கிறதுக்கு என்ன இருக்கு? அது அல்லாஹ் ஒரு ஆயத்தில் அழகா சொல்றான், ஹுவல்லதி யபுதுல் கல்க சும்ம யுஈது வஹுவ அஹ்வனு அலைஹ். இந்த ஆயத்தை ஒரு இமாம் அஷ்ஷாராவி அப்படிங்கிற ஒரு மேற்கோள் காட்டி சொல்றார். அருமையான ஆயத், ஒரு அற்புதமான ஆயத். ஹுவல்லதி யபுதுல் கல்க சும்ம யுஈது, முதலில் படைத்தவனும் அவன்தான், சும்மா யுஈது, அதை திருப்ப கொண்டு வருபவனும் அவன் தான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வஹுவா அஹ்வனு அலை, அது அவனுக்கு ரொம்ப லேஸ். அஹ்வன் அப்படிங்கிறது இட் இஸ் மோர் ஈஸி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கீழே விளக்கம் எழுதுற அந்த இமாம் எழுதுறாரு, அல்லாஹ்வுக்கு ஈஸி, மோர் ஈஸி, மோஸ்ட் ஈஸி அப்படின்னு ஏதாவது உண்டா? அல்லாஹ்வுக்கு ஈஸி, மோர் ஈஸி, மோஸ்ட் ஈஸி, அது கொஞ்சம் ஈஸி, அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு உண்டா? படைப்பு இருக்கிறதே மனிதனை விட பல மடங்கு பெருசு. வானம் பூமியினுடைய படைப்பு எல்லாம் சிந்திக்க சொல்லுகிறான். இஸ்லாம் என்பதை முழுக்க முழுக்க சிந்திப்பதை அடிப்படையாக கொண்டதுதான். சிந்திங்கிறான். இன்றைக்கு ஒரே ஒரு அந்த பால் வெளியில மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதன் இன்னைக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். ஓரளவு இவன் அறிவுக்கு தோதுவா கண்டுபிடிச்சிட்டான் பால் வழி. இன்னைக்கு இருக்கக்கூடிய மில்கி வே, இந்த பூமியினுடைய இந்த சோலார் சிஸ்டம், இதை இதுல இருக்கக்கூடிய கோள்களை சிலது தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுட்டு இவன் சொல்றான், இதெல்லாம் பார்த்தான்னா நம்ம எங்க இருக்கோம்னே தெரியலங்கிறான். இந்த பூமி, இந்த பூமி ஒரு புள்ளி வச்சு அந்த டாட்டா 1000 மடங்கு லட்சம் மடங்காக பிரிச்சு அதுல 1 மடங்கு தான் இந்த பூமி. உலகத்தினுடைய படைப்புகளில் இவன் தெரிஞ்சுக்கிட்ட வகையில, இந்த இன்சான் தெரிஞ்சுக்கிட்ட வகையில, ஒரு டாட் ஒரு புள்ளி வச்சு அதை 1,00,000 மடங்கா பிரிச்சோன்னா அதுல 1 பார்ட் தான் இந்த பூமி. அந்த ஒரு புள்ளியில, அந்த ஒரு புள்ளியில இவர் எங்க இருக்கார் ராஜாங்கிறது தெரியாது. புள்ளிலே அது 1,000 மடங்கு லட்சம் மடங்குல ஒரு பகுதி தான். அப்ப இந்த இன்சான், இவனுடைய வீடு, இவன் சார்ந்த பொருள் எங்க இருக்கு அதுல? காணோம், தெரியாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த வானம் பூமியினுடைய படைப்பை யோசித்து பாருங்கள், உங்களை விட 1,000 மடங்கு பெருசு. நீ ஒரு 60 வயசுல மௌத்தா போயிருவ, ஆனா 1,000 ஆண்டுகள் அது அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கு. அல்லாஹுவினுடைய லட்சம் கோடான கோடி ஆண்டுகள் அந்த சூரியன் படைக்கப்பட பயணிச்சுக்கிட்டே இருக்கு. வந்தவர்கள் வந்தார்கள், போனவர்கள் போனார்கள். இதெல்லாம் முடிந்ததோ முடிந்து போய்விட்டது, இவெல்லாம் போயிட்டான். அப்ப நீ வந்தது கொஞ்ச காண்டு, உங்க அம்மா வயிற்றுல இருந்தது கொஞ்ச நாள், உன்னுடைய படைப்பை பத்தியே உன்னால யோசிக்க முடியலையே, உன்னுடைய சிந்தனைக்கு வரலையே. வானம் பூமி கொஞ்சம் யோசிப்பார், அதனுடைய படைப்புகள் எப்படி இருக்கும் எல்லாம் கேட்கிறான். அப்ப அஹ்வன் அப்படின்னு சொன்னா, அக்பர் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் என்ன அடையாளங்கள்? அந்த இமாம் எழுதுறார், இது அல்லாஹ்வுக்கு மோர் ஈஸி, அது வந்து வெரி பிக் அப்படின்னு எழுதக்கூடிய அந்த அடையாளங்கள் என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா, அந்த இமாம் எழுதுறார், அது மனித அறிவை வைத்து நீ விளங்கிக் கொள்ளணும்னு அல்லாஹ் சொன்னது. அஹ்வன் அப்படிங்கக்கூடியது நீ எந்த லாஜிக்ல பேசுறியோ, அல்லாஹ் சொல்றான், யாருக்கு அல்லாஹ் சோறு கொடுக்கலையோ அவனுக்கு நாம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த லாஜிக்கா பேசுறான்ல, அதே மாதிரி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், உன்னை முதல்ல படைக்கிறது தான்டா கஷ்டம், ரெண்டாவது மீட்டிக் கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி. அஹ்வன் அப்படிங்கிறது இது மனிதன் அவன் சிந்தனையிலிருந்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொன்ன செய்தியாக அந்த செய்தியை அவர்கள் எழுதுகிறார்கள். அதே மாதிரி யுஹயில் எவாம் வஹியர் ரமீம், எவாம் அப்படிங்கிறதுக்கு அந்த எலும்பு அப்படிங்கிறதுக்கு அல்லாஹு தாலா ஏன் உதாரணமாக ஆக்கினான் அப்படின்னு சொன்னா, மனிதன் எல்லாம் அழிந்த பிறகு இருக்கக்கூடிய பொருட்களில் கந்தையான பொருட்களில் கடைசி பொருள் அதுதான். கந்தையான பொருட்கள் கடைசியில் இன்னைக்கும் வந்து ஏதாவது கபுருத்தோம்னா ஏதாவது ஒரு எலும்பு வரும், ஓரமா எடுத்து போடுங்க, இல்லை கபருக்குள்ளே தூக்கி போடுறாங்க சொல்றாங்கல்ல, ஓரமா எடுத்து போடுங்க, இல்லைன்னா கபுர்லே தூக்கி போடுறங்க, அதை ஒரு ஓரமாக வச்சிருங்க எங்கேயாவது அப்படின்னு. அப்ப கடைசியாக மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த பொருள், அதை உதாரணம் காட்டுகிறான் அல்லாஹ். இது கடைசி, இந்த மனுஷன் கேட்கிறான், இதுவா, இதை வச்சு அவன் அல்லாஹ் கொண்டு வருவான், இதை வைத்து உன்னுடைய ரப்பு கொண்டு வருவதற்கு முடியுமா? இப்ப மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவன் திங்கிங்கில் இருந்து அல்லாஹ் போய் பார்க்கிறான். ஒரு இமாம் அழுதுறான், யகீசு குத்ரத்தஹு மின் குத்ரத்தி, அதாவது அல்லாஹ்வினுடைய குதிரத்தை இவன் குதிரத்தை வச்சு பார்க்கறான். இந்த எலும்பு இதுல இருந்து மீட்டு கொண்டு வர எவனாலே முடியாது. இந்த உலகமே சேர்ந்து ஒரு எலும்பை தூக்கி வச்சு அதெல்லாம் போர் பத்தி இதை எப்படியாவது ஒரு மனுஷன் ஆக்கிறானா? முடியவே முடியாது. இவன் இவனை பத்தி பாக்குறான், இது நம்மளாலே கொண்டு வர முடியாது, அல்லாஹ் எப்படி கொண்டு வருவாங்கிறான். அப்ப அவனை பார்க்க வேண்டிய பார்வை வேறு, அல்லாஹுவை உன்னோடு சேர்த்து பார்க்கிற பார்வை அல்ல. அதற்கு நல்ல ஒரு ஆயத்தாக அல்லாஹ் சொல்றான், தபாரக் அல்லாஹு அஹ்சனுல் காலிகீன், தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் காலிகீன், படைப்பாளர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன், அவனே பரக்கத்து பொருந்தியவன். தபாரக்கல்லாஹ், அல்லாஹ் அவன் பரக்கத்தோடு ஆகிவிட்டான். அஹ்சனுல் காலிகீன், படைப்பவர்களில் காலிக் அப்படின்னு சொன்னா ஒருத்தன் படைப்பாளன் அர்த்தம், காலிகீன் அப்படின்னு சொன்னா புளூரல் பல பேர். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் மனுஷனையும் சேர்த்துக்கிட்டான். என்ன செய்யறான்? அல்லாஹ் இறங்கி வந்து மனுஷனையும் சேர்த்துக்கிறான். மனுஷனும் சில பொருட்களை படைக்கிறான், சில பொருட்களை உருவாக்குறான், சில பகுதிகளில் மனிதனுடைய அந்த அவனுடைய சிந்தனையும் வேலை செய்கிறது, உருவாக்கக்கூடிய விதங்கள். இன்னைக்கு எத்தனையோ பொருட்களை அழகாக உருவாக்குறான் இல்லையா மனுஷன். அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் உன்னையும் சேர்த்துக்கிறேன், ஆனா நீ படைக்கக்கூடிய படைப்புக்கும் நான் படைக்கிற படைப்புக்கும் வித்தியாசம் உண்டு. இது இது என்ன, இது பலாகா அப்படின்னு சொல்லுவாங்க. பலாகா அப்படின்னு சொன்னா இலக்க, அந்த இலக்கண நயத்தில், இலக்கிய நயத்தில் மிக உயர்ந்த வார்த்தை, இலக்கிய நயத்தில் உயர்ந்த வார்த்தை. ஒரு ஆசிரியனுடைய முக்கியமான பணி மாணவர்களுக்கு பாடம் நடத்துறது அப்படின்னு சொன்னா அதுல எழுதுவாங்க, தனக்கு எவ்வளவு தெரிஞ்சிச்சோ அதை கொண்டு போய் கொட்டுறது, அவனை குப்பை கூட ஆக்குறது பேர் பாடம் நடத்துகிற அறிவல்ல. What is the profession of a teacher? How to teach? எப்படி ஒருத்தனை பாடம் நடத்தணும் அப்படின்னா, எனக்கு எதெல்லாம் தெரியுமோ அவ்வளவையும் வாந்தி எடுக்க வேண்டியது அங்க போய், அல்லது புத்தகத்தில் உள்ளது அப்படி ஒருத்தர் வாந்தி எடுக்கிறார். He is not a teacher. அப்ப யார் ஒரு சரியான ஆசிரியன் அப்படின்னு சொன்னா, முதல்ல அவர் மாணவர் அளவுக்கு கீழே இறங்கணும். அழகா எழுதுவாங்க, முதல்ல அவர் மாணவர் அளவுக்கு கீழே, அஞ்சாவது வகுப்பு பத்தாவது வகுப்பு அவனுடைய காலத்துல அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் தெரியும். அந்த பையன் ஒரு பத்தாவது படிக்கிற பையனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சில, அவனுடைய உலகம் லிமிட். அவன் அளவுக்கு கீழே இறங்கி அந்த வாத்தியார் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த அறிவை தூண்டி அவர் இவர் அளவுக்கு தூக்கணும் அவனை. அப்படி இல்லைன்னா இவனை விட மேலே தூக்கணும், இவனை விட மேலே தூக்கணும். இது வாத்தியார் பணி. அதை அல்லாஹு தஆலா அழகான உதாரணத்தில் சொல்றான், நீனும் படைப்பாளன் தான், கீழே இறங்கி நம்மள்கிட்ட வந்துட்டான் அல்லாஹ், அன்த அய்தன் காலிக்குன், நீனும் படைப்பவன் தான். எத்தனையோ உதாரணங்களை, எத்தனையோ பொருட்களை நீ உருவாக்குற இந்த உலகத்துல, அதுல அந்த உருவாக்கக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்கு நீயே பாரு, நீயே பாரு. இப்ப எந்த கடைக்கு போனாலுமே, முந்த நாள் ஒரு கடைக்கு போனேன், அவன் சொல்றான், பாய் இன்னமேட்டு வரும்போது பை எடுத்துட்டு வந்துருங்க, பிளாஸ்டிக் பை கொடுக்க கூடாது, இந்த பை 2 ரூபா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் கடைசியா தருவேன். அவன் பயான் பண்றான் நமக்கு, எனக்கு கொஞ்ச நேரம் நின்று இப்படி ஒவ்வொருத்தையுமே சொல்றான், ஆனா இந்த பிளாஸ்டிக் பையை பிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு தான் கடைசியா தருவேன், இன்னமேட்டு தரமாட்டேன், பை 2 ரூபா எழுதி போட்டிருக்கான், பெரிய பை வாங்கினா 4 ரூபா. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பிளாஸ்டிக் வந்து மக்கிறது இல்லையா, இது மக்கா பொருள். எவன்டா கண்டுபிடிச்சான்? மக்கான ஒரு ஆள் கண்டுபிடிச்சான், கண்டுபிடிச்சு தொலைஞ்சிட்டான். அடுத்து அந்த ரீசைக்கிளிங் தெரியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, உலகத்தில் அறிவை தேடுகிற எல்லா பகுதிகளையும் உலகம் கைவிரித்து நிற்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இ வேஸ்ட். என்ன செய்யறதுன்னு தெரியல, நம்மள மாதிரி நாட்டில் கொண்டு வந்து பூராத்தையும் டம்ப் பண்றான், எங்கேயாவது கொண்டு போய் கொட்டி விட்டு போறான். இந்த முன்னாடி இந்த கோழி கழிவுகள்லாம் கொண்டு வந்து ஊர் ஓரத்தில் கொட்டி விட்டு போவோம், ஒரே நாத்தமா கிடக்கும். அது மாதிரி இது எந்த நாடு இழிச்சவாய் கிடைக்குதோ அவன் நாட்டு தலையில கொண்டு போய் அதை இறக்கு, அவன் போய் எல்லாத்தையும் அவன் ஏதாவது பண்ணிட்டு போறான். பிளாஸ்டிக் பொருளை கண்டுபிடிச்சான், அதை என்ன செய்யறது, அடுத்த ரீசைக்கிள் தெரியல. இதுதான் மனுஷன், உனக்கு கண்டுபிடிக்க தெரியும், அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், நீனும் காலிக் தான், வித்தியாசம் இருக்குல்ல. அஹ்சனுல் காலிகீன், I am the best creator in the world. என்ன வித்தியாசம், நான் எதை படிக்கிறேன், எதை படைக்கிறேனோ அதை படிப்படியாக முன்னேற்றி அதை வாழ வைத்து அதை திரும்பவும் அழித்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற அந்த சக்தி பெற்றவன் நான். அல்லாஹ் சொல்றான், நசிய ஹல்கா, அவன் தன்னைத்தானே மறந்து போனான். கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, இந்த அஹ்சனுல் காலிகீனுக்கு முன்னாடி நீ எப்படி நிக்கிற, இன்னைக்கு பேசுற இல்ல, இவ்வளவு பேசி பேசுறியே, இந்த பேச்சுக்கு பின்னால் ஒரு சாதாரண ஒரு தண்ணீர் துளி, ஒரு இந்திரிய துளி. அந்த இந்திரிய துளி எடுத்து பார்த்து, ஏ இது பேசுமியாண்ணா, எவனாவது நம்புவானா, கொடா பைத்தியம் சொல்லுவானா இல்ல? உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தக்காளி விதையை கொண்டு வந்து ஒருத்தர் கொடுக்கற முன்னாடி இருக்கிறார், ஏங்க தக்காளி விதங்க, எத்தனை பேருக்கு தக்காளி விதை தெரியும் நமக்கு, கொண்டு வச்சு தக்காளி விதம், நம்ம சொல்லுவோம் தெரியலங்க, போயாது தக்காளி விதையாது ஒன்றும் இல்லையா. அந்த தக்காளியில ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அதுல தெரியுதா? அந்த தக்காளி விதையில ஒரே ஒரு சிம்டம்ஸ் சிவப்பு கலர்ல இருக்கா இல்லையே? அது கருப்பு கலர்ல இருக்கு. அல்லது அந்த தக்காளியில உள்ள வாடையில ஒண்ணு அதுல தெரியுதா இல்லையே? தக்காளிக்கும் அந்த விதைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா ஒருத்தர் சொல்றாரு தக்காளி விதை, நம்ப மாட்டோம். அல்லது அது எப்படிங்கறத நம்புவோம், பாப்போங்க. அந்த தக்காளி விதையை கொண்டு போய் ஒரு பூமியில போட்டு கொஞ்ச நாள் அதை மூடி வச்சிருந்து அது மேல வெயில் அடிக்க கொஞ்சம் தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தார். இப்ப பார்த்தா அதுல இருந்து ஒரு மரம் வருது. ஏ இவரியா என்ன அது, என்னமோ மரம் வருது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, அதுல இருந்து ஒரு தக்காளி வருது. இந்த தக்காளிக்கும் அந்த விதைக்கு எந்த வகையிலையும் சம்பந்தம் இருக்கா, வாடையில சம்பந்தம் இருக்கா, அல்லது அதனுடைய அமைப்புல சம்பந்தமே கிடையாது. அந்த ஒரு விதை ஒரு தக்காளி மட்டுமா தருது, ஒரு மரத்தை கொடுக்குது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தக்காளி அதுக்கு பின்னாடி அதுல இருந்து வருது, அதுல இருந்து உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு நூத்துப்பா உனக்கு இந்த இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி, உன்னுடைய உடல் உறுப்புகள் இதன் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நீ யோசிக்கலாம். ஆனா நீ பேசுற பேச்சு, அந்த பேச்சுக்கு முன்னாடி நீ சிந்திக்கிற சிந்தனை, இவன்கிட்ட போய் இதை பேசினா எப்படி? இன்னைக்கு அதன பெரிய விஷயம், யார்கிட்ட என்ன பேசுறது, இவனை கரெக்ட் பண்ண முடியுமா? இன்னைக்குள்ள வேர்ல்டுல என்னுடைய பிசினஸ் நடக்கணும் அப்படின்னா என்னுடைய மோட்டிவ்க்கு என்னுடைய மூடுக்கு இவன் வரணும். அவன்கிட்ட இவன்ட்ட என்னெல்லாம் உண்டு என்னெல்லாம் எல்லாத்தையும் மண்டையில யோசிக்கிறான். போறதுக்கு முன்னாடியே ஒருத்தனை பத்தி ஃபுல் ஜட்ஜ்மெண்ட், இவன்கிட்ட போய் இந்த வார்த்தை பேசினா வேலை நடக்கும் சொல்றானா இல்லையா? நம்ம ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடியே அது கிளாஸே உண்டு. இன்னைக்கு யார யார எப்படி இட போடுறது, அதுக்கு பெரிய பாடம் நடத்தினா உட்காந்து அதுக்கு நம்ம யோசிச்சுட்டு போறோம். இவர்கிட்ட போய் இந்த வார்த்தையை சொன்னா வேலை நடந்துடும், இந்த வார்த்தையை சொன்னா நடக்காது. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், இந்த நுத்துபாவுக்கும் இந்த இதுக்கும் எங்கேயாவது சம்பந்தம் இருக்காடா? கொஞ்சம் யோசிச்சு பாரு, இது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு? அப்ப எவ்வளவு பெரிய விஷயம், நீ இருந்த நிலைமையே நீ மறந்து விட்டாய். ஒண்ணும் இல்லாத பொருளிலிருந்து இவ்வளவு பேசுகிற ஒரு பொருளாக உன்னை நான் ஆக்கினேன். அந்த ஆக்கிட்டு அழிஞ்ச பொருள் இருந்து திரும்ப எனக்கு உருவாக்க தெரியாது. ஏன் இவ்வளவு போர்ஸ்ஃபுல்லா இந்த செய்தியில இஸ்லாம் நிக்குது அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு சிந்தனை தான், மறுமை குறித்தான சிந்தனை தான் முக்கியமான அல்லாஹுவை பற்றி உண்டான நம்பிக்கை கூறுகிற விஷயம். அதை உடைக்கிறதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் மௌத்தா போவேணான்னு நினைக்கிறான். ஹதீஸ்களில் வருது, இமாம் இப்னு கஸீர் ஒரு ஆயத்துல ஒரு ஹதீஸ அழகா கொண்டு வந்து எழுதுறார். அந்த ஹதீஸ்ல எழுதும் போது இந்த ஹதீஸ் சொல்லிட்டு முடிச்சிடும், டைம் ஆயிடுச்சு. அந்த ஹதீஸ் உண்மையிலே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அந்த ஹதீஸ்ல அன்ன ரஜுனன் ஹவரஹுல் மௌத், இமாம் இப்னு கஸீர் தன்னுடைய கிதாபில் எழுதுன, ஒரு மனுஷனுக்கு மௌத் வந்துருச்சு, மௌத்துடைய ஹாலத்து. அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில நொந்து போயிட்டாரு, என்னடா இவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம் நம்ம, நம்முடைய புண்ணியங்களும் பாவங்களும் எங்க இருக்குன்னு அளவு போட்டா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா மனசை யோசிக்கிறான் இல்லையா? ஒருத்தனுக்கு லைட்டா ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கும் போதே யோசிப்பான், நம்ம என்னெல்லாம் நல்லது பண்ணிருக்கோம், என்னெல்லாம் தீயது பண்ணிருக்கோம், யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு. ஒரு யோசனை ஓடுமா இல்லையா? ஒரு நீதிபதி அன்னைக்கு எழுதி இருக்கக்கூடிய அந்த கட்டுரை எழுதியிருந்தாரு, நைட்டு 1:30 ஒரே நெஞ்சு வலி வேலைன்னு பார்த்தா ஹைபை ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஹாஸ்பிட்டல் போலான்னு பையனை கூப்பிட்டு, நான் இப்ப இருக்க நீதிபதி இப்பதான் ரிட்டையர்ட் ஆனாரு, அவர் எழுதியிருக்காரு, உட்காந்து பக்கத்துல உட்காந்து போகும்போதே யோசிக்கிறேன், யாரெல்லாம் நான் என்னென்னதெல்லாம் நல்லது செஞ்சிருக்கேன், தீயது செஞ்சிருக்கேன்னா எனக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்குது, ஒண்ணுமே வரமாட்டேங்குது. 60 ஆண்டு காலம், 58 வயசு ரிட்டையர்ட் ஆயாச்சு, நான் செஞ்ச நல்லது என்ன, நான் செஞ்ச கெட்டது என்ன, எதுவுமே வரல, பிளைண்ட். ஆனா 60 வருஷம் நான் என்னதான்டா பண்ணேன் சொல்லிக்கிற மாதிரி அப்ப ஏதாவது இருக்கா சொல்லிக்கிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி. அப்போ ஒரு மனுஷன் யஇஸ மினல் ஹயாத், தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிராசை ஆயிட்டார். அவுசா அஹல, தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் அவர் ஒரு உபதேசம் புரிந்தார், இதா மித்து, இதா அன மித்து, நான் மௌத் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஃபஜ்மா ஹதபா. இமாம் இப்னு கஸீர் இந்த ஹதீஸ் கொண்டார், ஃபஜ்மா உலி ஹதபா, எனக்காக வேண்டி கொஞ்சம் விறகுகளை ஒன்னா சேருங்க. கதீரன் ஜசீலன் ஜஸ்லா சும்மா அவுகிது ஃபிய நாரா, அந்த இதுல அந்த விறகுல என்ன தூக்கி போட்டு என் மேல விறகு அடிக்கி என்னை எரிச்சு விட்டுருங்க. ஹத்தா இதா அக்கலத்து லஹமி, அந்த நெருப்பு என்னுடைய இந்த சதைகள் எல்லாம் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, வஹல வஹலசத் இல அஸ்மி, எனக்கு அதுக்கப்புறம் என்னுடைய எலும்புகளையும் அது தின்றுச்சுன்னா, எல்லாம் ஒன்னும் இல்லாம சுக்கு சுக்கா நான் ஆம்ட்டேன்னா, அப்போதைக்கு என்ன செய்யுங்கன்னா, என்ன இல்ல அப்படியே அள்ளி என்னை எடுங்க. என்கிட்ட ஏதாவது பொருள் ஒட்டி இருந்துச்சுன்னா நல்லா அதை இடிங்க. எப்படி சொல்றாரு, நல்ல எங்கேயாவது மாட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அதையும் இடிச்சு தூள் தூளா ஆக்கிருங்க. ஃபதரூஹு ஃபில் யம், பூமியினுடைய பல பாகத்தில் அதை கொண்டு போய் செதறி விட்டு வந்துருங்க. பூமியினுடைய பல பாகத்தில் அதை கொண்டு போய் செதறி விட்டு வந்துருங்க. ஏன்னா நான் செஞ்ச பாவத்துக்கு நான் நல்லாக போய் இப்படி போய் பார்க்கறதுக்கு விரும்பப்படல, அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய தண்டனையை தருவான், அதனால நான் என்னை இப்படி எரிச்சு இப்படி ஆக்கி கொண்டு போய் ஊர் முழுக்க நாடு முழுக்க என்னை செதறுங்க. ஃபஃஅலு, அப்படியே செய்தார்கள். ஃபஜமா அல்லாஹு தஆலா இலை, ஃபஜமா அல்லாஹு தஆலா இலை, ரூஹு போச்சு அல்லாஹு தஆலா எல்லாம் ஒன்னா வாண்டா வந்துருச்சு. சும்மா கால லஹு லிம ஃபஅல்த தாலி, அவன் அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிறது. அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கேட்குறான், ஏன் இப்படி செஞ்ச? லீம ஃபை அல்த தாலி, அந்த மனுஷன் சொன்னான், காலமின் ஹஷியத்திக், எல்லா உண்மையிலே நான் உன்னை பயப்படுகிறேன், உன்னுடைய அச்சம், உன்னுடைய அச்சம் என்னை இப்படி செய்ய தூண்டியது, என்னை எரித்து என்னை ஊர் முழுக்க பரத்துங்கள், என்னுடைய அந்த உடலினுடைய அந்த எரிந்த அந்த பொருளை ஊர் முழுக்க பரத்துங்கள் என்று நான் சொன்னேன், உன்னுடைய பயத்துக்காக வேண்டிதான். ஃபகஃபர் அல்லாஹுல, அல்லாஹ் சொன்னா என் இந்த பயம் இருந்ததின் காரணமாக உன்னை நான் மன்னிச்சிட்டேன், இந்த பயம் இருந்ததால் நான் உன்னை மன்னித்து விட்டேன். உடனே இப்படி நம்ம எல்லாம் எரிச்சிடலாமா அப்படிங்கறதல்ல, இந்த உதாரணத்தை சொல்லி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இமாம் இப்னு கதீர் இந்த செய்தியை அங்கே கொண்டு வருகிறார்கள். அப்போ ஒரு மனுஷன் எந்த நிலைமையில இருந்தாலும், அவன் எந்த நிலைமையாக ஆக்கப்பட்டிருந்தாலும், அல்லாஹ் அவனை ஒன்று சேர்த்து விடுவான் என்கிற தகவலுக்காக வேண்டி இந்த ஹதீஸ் இங்கே ஒன்று சேர்க்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் டைமாயிடுச்சு, அடுத்த வாரங்களில் இதனுடைய சில தொடர்களையும், அடுத்து அதை தாண்டி மரத்திலிருந்து நாம் அதாவது நெருப்பை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு செய்தி எல்லாம் பேசலாம். இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட்ல, இன்னைக்கு உள்ள அந்த சயின்ஸ்ல அது சார்ந்த அந்த தகவல்கள் என்ன அப்படிங்கறத குறித்து இன்ஷாவல்லா அடுத்த வாரம் பார்க்கிற வரை எதை கேட்டோமோ அந்த சிந்தனைகளை நம்மளுடைய மனதிலே கொண்டு, அல்லாஹுவை பயப்படுகிற, அல்லாஹுவினுடைய பிரியமான அடியார்களாகிற அந்த நல்லடியார்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் ஆக்கியருள் உரிவானாக. வா ஆகிறு தாவான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.